சகோதரன் டேவில் உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலையில் இங்கிருப்பதற்கும் போதகரிடத்திலிருந்து இந்த முன்னுரையை பெறுவதற்கும் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அது மிகவும் அருமையாயிருந்தது. ஓ, உங்களுக்கு தெரியும், குதிரைகளை குறித்து பேசும்போது உங்களுக்கு தெரியும், அவைகளுக்கு கடிவாளம் போடுவது, வேலை வரப்போவதை அவைகள் அறிந்திருந்தன. பாருங்கள், அது கத்தர் நம்மை ஒரு வேலை செய்யும் குதிரையாக்குகிறார் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நாம் அதே சமயத்தில் வேலை செய்ய முடியும். எனவே நம்முடைய பங்கு அதை செய்ய வேண்டும் என்றால் கத்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நாம் ஒருபோதும் மிகவும் களைப்படைவதில்லை. என்றாலும் கூட இன்றைக்கு நான் மிகவும் களைப்படைந்தவனாயிருக்கிறேன். கடந்த சில நாட்களில் நான் அதை குறித்த ஒரு மோசமான நேரத்தை உடையவனாயிருந்தேன். கலிபோர்னியாவுக்கு செல்லும் போது நான் ரயிலின் இருக்கை பெட்டியில் செல்ல வேண்டியதாயிருந்தது. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குலுங்குதலை பற்றி பேசுகிறோமே, அங்கே முழு வழி அங்கு சென்றடைய 53 மணி நேரமாகும். மேலும் அதிகாலை 2 மணிக்கு அங்கு சென்றடையும். 5 மணிக்கு நான் எழுந்து ஒரு வானொலியில் பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது. அதன் பின்னர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்கள் அவருடைய சர்வதேச கூட்டத்திற்காக நான் மீண்டும் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் அன்று பிற்பகலில் நான் ஒரு பெரிய பாப்டிஸ்ட் கூடாரத்தில் பிரசங்கம் செய்தேன். அதன் பின்னர் அன்றிரவு, அதன் பின்னர் நாங்கள் திங்கட்கிழமை இரவு ஏஞ்சல சாலையத்தில் முடிவடையும் வரை சில மணி நேரங்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். அதன் பின்னர் 11 மணிக்கு ஒரு ரயில் வண்டியை பிடித்து வீடு வந்து சேர்வதற்கு 64 மணி நேரமாயிருந்தது. எனவே நேற்று முந்தின நாள் உள்ளே பிரவேசித்ததை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. மேலும் நேற்று என் மனைவி ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி 50 மேற்பட்ட அழைப்புகளை பதிவு செய்தார். நேற்று காலை தனியாக பாருங்கள், 50 மேற்பட்ட அழைப்புகள் வந்தன. உண்மையாகவே அவைகள் எல்லாமே உள்ளூரை சேர்ந்தவைகள் அல்ல, அவைகள் தேச அழைப்புகளாயிருந்தன. ஆனால் நீங்கள் புளாரிடாவுக்கு வர முடியுமா, உங்களால் இங்கு வர முடியுமா, இது லூயிவில்லில் உள்ளது என்றிருந்தது. அவர்கள் இப்பொழுது 53 பேரிலிருந்து ஒரு காலைக்காக நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள், எனவே உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆகையால் நேற்று பிற்பகல் நம்முடைய அருமையான சில அன்பார்ந்த நண்பர்கள் மத்தியில் ஒரு பிசாசு சுகவீனம் என்னவென்று பார்க்க வந்தேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் அறிந்திருந்த ஒரு வாலிபன், ஆரோக்கியத்தை குறித்த ஒரு காட்சி பொருளாய் தடகள விளையாட்டு தோற்றமுள்ள வாலிபனாயிருந்தான். அவனுக்கு இப்பொழுது ஏறக்குறைய என் வயது இருக்கும். ஆனால் அவன் 90 வயதை கடந்திருப்பான் போல் இருந்தது. அவன் ஹென்றி வில்லில் படுத்து மரித்துக் கொண்டிருக்கிறான். இங்குள்ள என்னுடைய நல்ல சகோதரன் நெவிலின் நண்பர் கெர்மிட் ஸ்பர்ஜன், அவருடைய தகப்பனார் ஒரு சுவிசேஷ பிரசங்கியாரும் ஒரு பள்ளி ஆசிரியரும் ஒரு வல்லமையான அருமையான மனிதர். அந்த பையன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சகோதரன் நெவில் என்னிடம் கூறிய பிறகு நான் வீட்டிற்குள் நடந்து சென்றேன். அவனுடைய ஆத்மாவின் ரட்சிப்பிற்காக அவனை கத்தராக இயேசுவிடத்தில் நேற்று வழிநடத்தும் மகத்தான சிலாகியம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. ஒரு புற்றுநோய் அவனை தின்றுவிட்ட பிறகு நானும் அவனுடைய மனைவியும் ஒருமித்து அவனுக்காக உத்தமமாக ஜெபித்தோம். 200 மற்றும் அதற்கு மேற்பட்ட பவுண்டுகள் எடையுள்ள அவனுடைய எடை 60 குறைந்திருக்கும் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஆகையால் தேவன் அவனை சுகப்படுத்துவார் என்று நாங்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஒரு காரியம், அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று நாம் அறிவோம். அந்த செய்தி அவனுக்கு வந்தபோது அவனுடைய ஏழை வயோதிக பார்வையற்ற தந்தை என்ன நினைத்தார் என்று நான் யூகிக்கிறேன். அநேக வருடங்களாக அவனுக்காக ஜெபித்து வந்த பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பாருங்கள், அவருக்கு முன்பாக அவர் சரியான முன்மாதிரி உடையவராக இருந்தார் என்பதை நான் அறிவேன். அங்கிருந்து நியூ ஆல்பனிக்கு குடிபெயர்ந்து இங்கு வசித்து வந்த திருமதி ஸ்லாட்டரிடம் மருத்துவர்கள் 6 வரைக்கும் அவளுக்கு உயிர் வாழ அவகாசம் அளித்திருந்தனர். எனவே காத்திருப்பது மிக மிக பரிதாபமாக இருந்தது. மற்றும் வேறிடம், அங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் வழக்கமாக ஒரு வாலிபனவர் வசித்து வந்தான். அவன் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த இயல்பான பையனாயிருந்தான். பெல் டெலிபோன் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். ஏறக்குறைய 20 வயதிற்கு மேற்பட்டவர், 3 அல்லது 4 சிறு பிள்ளைகளின் தந்தை. அன்றொரு நாள் அவருடைய சிறு பெண் விழுந்து அவருடைய கரம் உடைந்தது. அவன் தன்னுடைய கரத்தில் மரத்துப்போன உணர்வை உணர துவங்கினான். அது அவனை உடமாற்றிவிட்டது. அவருக்கு என்ன கோளாறு என்று கூட அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவன் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறான். அதோ அவன் இருக்கிறான். ஒன்றன் பின் ஒன்றாக காரியம், எல்லா பக்கங்களிலும் சுகவீனம். இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி உள்ளது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாமும் கூட இங்கே என்றைக்குமாய் தரித்திருக்க வேண்டியதில்லை என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் கூட மகிழ்ச்சி அடையவில்லையா? நான் என்றைக்குமாய் இந்த தொற்றுநோய் பரவுகிற ஸ்தலத்தில் ஜீவிக்க வேண்டியதாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அங்கே ஒரு திறந்த வாசல் இருப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியில் உள்ள எல்லாமே ஒரு தொற்றுநோய் பரவுகிற ஸ்தலமாய் உள்ளது. நாம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்தவுடனே அதன் பின்னர் இங்கே வேறு ஏதோ ஒன்று வருகிறது. மேலும் அதே சமயத்தில் இங்கே வேறொன்றும் வருகிறது. ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு வந்து நமக்காக ஒரு வழியை, தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த காலையில் என்னுடைய அருமைக்குரிய சகோதரி காக்ஸ் யாரோ ஒருவர் வருவதாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளூர் ஜனங்களை ஜெபித்துக் கொள்ள வரும்படி கேட்டுக்கொண்டபடியால் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தரித்திருக்க முடியும். நான் ஆராதனை நடத்துவதற்கு முன்பு அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். பின்னர் அவர்கள் திரும்பி வர வேண்டியிருந்தால் அதன் பின்னர் தங்கியிருக்க விரும்பினவர்களுக்காக இந்த காலையில் என்னுடைய செய்தியை சுருக்கமாக கூறலாம் என்று நான் நினைத்தேன். தொண்டை கரகரப்பாகி மற்றொரு கூட்டத்திற்கு இப்போது உடனடியாக செல்ல வேண்டியதாய் உள்ளது. அடுத்த சனிக்கிழமை சிக்காகோ கூட்டம் துவங்குகிறது. ஆகையால் தேசத்தின் இந்த பகுதி ஒரு மகத்தான விஜயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய அருமை சகோதரன் பில்லி கிரகாம் அவர்கள் வருகிற இந்த வாரத்தில் லூயிவில்லுக்கு வருவதை குறித்து அவரும் அதே நேரத்தில் லூயிவில்லில் துவங்குகிறார். நான் சிக்காகோவில் துவங்குகிறேன். எனவே நான் திரும்பி வருவேன். அவர் இங்கிருக்கும் போது நான் அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க விரும்புகிறேன். சில நண்பர்கள் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள். நான் அதே நகரத்தில் வெளிநாடுகளிலும் பல்வேறுபட்ட இடங்களிலும் இருந்திருக்கிறேன். ஆனால் அதனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை. நான் இந்த சபையையும் இங்கே கூடியிருக்கும் இந்த ஜனக்குழுவினரையும் இன்று காலை அங்கே லூயிவில்லில் நடந்த இந்த கூட்டத்தை தங்களுடைய இதயத்தில் கொண்டிருக்க நான் மனதார கேட்டுக் கொள்கிறேன். நான் இதை அந்த வழியில் கூற விரும்புகிறேன். 87% மதுபானங்கள் கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் இருந்து வருகிறது என்பதையும் அது அமெரிக்காவில் குடிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்களா? 87 கிட்டத்தட்ட 90% புகையிலை மற்றும் மற்ற பொருட்கள் கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் இருந்துதான் வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது சாத்தானின் சிங்காசனம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது நிச்சயமாகவே உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவதற்கு உலகத்திலேயே மிகவும் கடினமான இடங்களில் ஒன்று இங்குள்ள இந்த வட்டாரமாகும். எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் இந்த தேசத்தையும் இந்த பால் சிட்டி இடங்களையும் முறிக்க முயற்சித்து கண்ணீருடன் இறங்கி வந்துள்ளனர். பாருங்கள், எரிக்சன் வெளியே நடந்து வந்த அனைவரும் எப்படி முயன்றனர் என்பதை குறித்து அழுது கொண்டே இருந்தனர். ஜான் ஸ்பார்லும் கூட அங்கிருந்த குளோரி பானில் கர்த்தராகிய இயேசுவுக்கான காரியத்தை உடைக்க தன்னால் முடிந்தவரை முயற்சித்துக் கொண்டிருந்தார். எப்படியாய் மற்றவர்கள் மேடையின் மேல் நின்று கொண்டு இந்த பால் சிட்டி இடங்களினூடாக கர்த்தராகிய இயேசுவுக்காக முயற்சித்தும் அதை உடைக்க முடியவில்லை. இப்பொழுது என்னுடைய கருத்துப்படி மார்க்க விஷயத்தில் இன்றைக்கு உலகத்தில் நன்கு அறியப்பட்ட மனிதர்களில் பில்லி கிரகாமும் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நமக்கு பேராயர்களும் தலைமை பேராயர்களும் உள்ளனர். ஆனால் என்னுடைய கருத்துப்படி அவர் ஒரு சுவிசேஷ பிரசங்கி, ஒரு தேவனுடைய மனிதன். அதனால் நான் நினைக்கிறேன், கிறிஸ்தவ போர் வீரர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து நம்மையும் இருதயங்களையும் ஒன்று சேர்த்து இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அந்த கூட்டத்திற்காக ஜெபிப்போமாக. தேவன் எப்படியாவது அல்லது வேறு விதமாக நமக்கு ஆத்துமாக்களை அளிக்கும்படிக்கும் சாத்தானுடைய சிங்காசனத்தை தகர்த்து ஒவ்வொரு மதுபான ஆலையையும் மூடி புகையிலை தொழிற்சாலைகளை எரித்து சபைகளை நிரப்பி பரிசுத்த ஆவியை பொழிந்த பழமையான நாகரிகத்தை கொண்டிருக்கும்படிக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இப்பொழுது நான் சற்று வித்தியாசமான துவக்கத்திற்கு சற்று வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறேன். என்னுடைய சகோதரன் அவர்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய விரும்பும் ஒரு சிறு குழந்தையை இங்கே வைத்திருக்கிறார். தேவனுக்கு சித்தமானால் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு முன்பு நாம் அதை செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். சகோதரி கெட்டி பியானோ இசைக்க வருவாரானால் நலமாயிருக்கும். சிறு குழந்தைகளை பெற்றுள்ள யாவரும் இப்பொழுது வேதத்தில் நாம் இங்கே போதிக்கப்பட்டிருப்பது, இப்பொழுது அநேக ஜனங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதை, அவர்கள் மேல் சிறிது தண்ணீரை தெளிப்பதனால் அதை குழந்தை ஞானஸ்தானம் என்று அழைக்கின்றனர். சரி, இப்பொழுது அதெல்லாம் சரிதான். ஆம், குழந்தையை புண்படுத்தாது, அது சரியாகிவிடும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மேலும் மற்றவர்கள் அவர்கள் அதை செய்ய அவர்களுக்கு வேறு வழிகள் உள்ளன. ஆனால் நாம் எப்பொழுதுமே நம்மால் முடிந்தளவு நெருக்கமாக அதை செய்யும் வேதாகம வழியோடு தரித்திருக்க விரும்புகிறோம். மேலும் வேதாகம வழியில் அதை செய்வதாக குழந்தைகளோடு அவர்கள் செய்ததாக வேதாகமத்தில் எங்குமே இல்லை. சரி, இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் விருத்த சேதனம் செய்தனர். இரண்டு மூப்பர்கள் சகோதரியை இங்கே ஒரு பக்கமாக சற்று கீழே அழைத்து வருவார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் விரும்பினால் நாம் பிரதிஷ்டை செய்யும் வரை இங்கே படுக்கையில் உள்ள சகோதரி. எனவே அன்பான சகோதரியே, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா? இது ஒரு நிமிடம் தான். எனவே பழைய ஏற்பாட்டில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்தனர். மேலும் அவர்கள் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்தனர். புதிய ஏற்பாட்டில் அவர்கள் அதை செய்த ஒரே வழி, அவர்கள் சிறு பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவர் தம்முடைய கரங்களில் அவர்களை தூக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். மேலும், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். இப்பொழுது இங்கே தங்களுடைய சிறு குழந்தையை வைத்துள்ள வேறெந்த தாயாகிலும் அவர்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் இந்த நேரத்தில் அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இப்பொழுது நாம் கவனமாயிருப்போம். இப்பொழுது அந்த சிறு நபரின் பெயர் என்ன? ராபர்ட் லின், ஒரு சிறு பையன். இப்பொழுது அது மிகவும் அருமையாயுள்ளது. இப்பொழுது இது நீங்கள் குழந்தையை தத்தெடுத்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு தாயின் இருதயத்தை ஒரு குழந்தைக்கு காண்பிக்கிறது. இதை குறித்து சிந்தித்து, அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தும் அதே சமயத்தில் ஒரு குழந்தையை வளர்க்க விரும்பினபடியால் அவர்கள் இந்த சிறு குழந்தையை தத்தெடுத்தனர். நாம் யாவரும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? தேவன் நம்மில் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மை தத்தெடுத்தார். நாம் யாவரும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறோம். மேலும் இந்த தகப்பனும் தாயும் செல்வதற்கு வீடில்லாதிருந்த இந்த சிறு பிள்ளையை குறித்து நினைக்கையில் அவர்களதை வளர்க்கவும் கவனிக்கவும் அதற்கு ஒரு வீட்டை கொடுத்தனர். நமக்கு செல்வதற்கு வீடு இல்லாதிருந்தது. தேவன் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். அது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. அதன் பெயர் ராபர்ட் லின் பிரண்ணாம். ஒரு மிக அழகான சிறிய குழந்தை. இப்பொழுது நாம் நம்முடைய தலையை வணங்குவோம். எங்களுடைய விலையேறப்பெற்ற பரலோக பிதாவே, கடந்த நாட்களில் நடந்தது போல எத்தனையோ தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்களுடைய சிறு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் உயர்த்தியுள்ளனர். நீர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறியிருக்கிறீர். வீடற்ற இந்த சிறுவன் ஒரு வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறான். எந்த குழந்தைக்கான அன்பை அவர்களுடைய இருதயத்தில் நீர் வைத்திருக்கிறீர் பிதாவே. அவர்கள் பிள்ளையை வளர்க்கையில் இந்த தாயையும் தகப்பனையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஒரு ஜப வீட்டில் வளர்க்கப்பட்டு சபைக்கு செல்லும்படி கற்பிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசுவுக்காக ஜீவிக்கப்படுவதாக. அருமையான பரலோக பிதாவே, அதை ஆசீர்வதியும். மேலும் இப்பொழுது நீர் இங்கே பூமியில் இருந்திருந்தால், இன்று காலை நாங்கள் நிற்கும் போது ஒரு மாம்ச பிரகாரமான சரீரத்தில் இருந்திருந்தால், அவர்கள் குழந்தையை உம்முடைய கரத்தில் கொடுப்பார்கள். ஆனால் நீர் பரலோகத்திற்கு சென்று நீர் திரும்பி வரும் வரையில் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி எங்களை நியமித்திருக்கிறீர் பிதாவே. என்னுடைய சொந்த ரத்தம் கொண்ட சகோதரன் குழந்தையை என் கரங்களில் அளிக்கிறபடியால் நான் அதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உம்மண்டை அளிக்கிறேன். இந்த குழந்தையை ஆசீர்வதித்து அது ஜீவித்து ஆரோக்கியமாயும் பலமுள்ளதாயும் உம்முடைய ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வளரச் செய்யும். இல்லத்தில் உள்ள தகப்பனையும் தாயையும் ஆசீர்வதியும். நாங்கள் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை அளிக்கிறோம், ஆமேன். ஆக்னஸ், நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஒரு உண்மையான தாயாக ஜெஸ்ஸி, நீ இந்த குழந்தைக்கு ஒரு உண்மையான தகப்பனாயிருக்கிறாய். உங்களுடைய முயற்சிகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? குழந்தையின் பெயர் என்ன? மற்றொரு ராபர்ட். நல்லது, அது அருமையாய் உள்ளது. ஒரு ராபர்ட் டாரல். உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் ஒரு இளையவர். உங்களுடைய கடைசி பெயர் என்ன? மக்லவுட். சரி, அது அருமையாய் உள்ளது. கதிர்கட்டுகளை உள்ளே கொண்டு வருது. அதைத்தான் தகப்பன்மார்களும் தாய்மார்களும் செய்கிறார்கள். அவர்களை கர்த்தராக இயேசுவினத்தில் கொண்டு வருவார்கள். நாம் பார்க்க முடிந்த வரையில் அந்த சகோதரி படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றிலும் மோசமானவளாக தெரிகிறது. அவள் ஒரு படுக்கையில் இருக்கிறாள். யாரேனும் இருந்தால் அவள் ஜபிக்கப்படுவதற்கு முன்னர் செய்தியை கேட்க ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்க விரும்புகிறாள். அது மிக மிக அருமையானது என்று நான் நினைக்கிறேன். இங்கு காத்திருக்க முடியாத எவரேனும் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல விரும்பினால், நீங்கள் இப்பொழுது ஜபிக்கப்பட விரும்பினால், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினால், நாங்கள் அதை செய்ய மகிழ்ச்சி அடைவோம். இல்லை என்றால் நாம் உடனடியாக ஒரு குறுகிய செய்திக்கு பிறகு சுகமளிக்கும் ஆராதனையை நடத்துவோம். ஞாயிறு பள்ளி வகுப்போடு நேரத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரி, அதன் பின்னர் நாம் வேதவாக்கியத்தை வாசித்து செய்தியை துரிதமாக அளித்துவிட்டு ஜெப வரிசையில் நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் துவங்குவதற்கு முன்பு நீங்கள் எல்லோரும் இந்த காலையில் நலமாக இருக்கும் நீங்கள் சுகவீனமாக இருக்கிறவர்களை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அந்த ஒரு நாள் நான் கலிபோர்னியாவுக்கு வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்கள் வெளியே தள்ள முயற்சித்துக் கொண்டிருந்த கூடாரங்களுக்குள் சென்றனர். அவர்கள் கிளிப்டன் என்ற இடத்தில் ஒரு நகர தொகுதிக்கு முன்னால் அங்கே தெருவில் நின்று கொண்டு சாட்சி கொடுக்க விரும்பினர். மேலும், சகோதரன் பிரணாம், எனக்கு ஒருமுறை புற்றுநோய் இருந்தது, நீர் எனக்காக ஜெபித்தீர், நான் குருடா இருந்தேன், நான் இதுவாக இருந்தேன் என்றார். வீதியில் செல்வது போன்ற அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. நான் தேவனே, நாங்கள் கடந்து மறுகரையில் வரும்போது அது என்னவா இருக்கும்? அவர்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கானோர் அங்கே கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் அது என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும். ஆகையால் நம்முடைய சிறு களைப்புற்ற பிரயாசங்கள் அவ்வளவாய் பொருட்படுத்தாது. இப்பொழுது நம்மால் இன்னும் தூரம் செல்ல முடியாது என்பது போன்று தோன்றும் வரையில் நாம் செல்கிறோம். கிட்டத்தட்ட களைப்புற்று கீழே விடுவோம். அப்பொழுது சாத்தான் வந்து, அதனால் என்ன பயன், நீங்கள் எதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பான். என்ன, ஆனால் அப்பொழுது நீங்கள் அதை போன்ற காரியங்களை குறித்து சிந்தித்து பார்த்தால் அது அதை முழுவதுமாக மாற்றுகிறது. அது காரியங்களை வித்தியாசமாக்குகிறது. இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகுவதற்கு முன்பு நாம் சற்று நேரம் மீண்டும் ஜெபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியுள்ள இருதயங்களோடு உம்மண்டை வருகிறோம். உண்மையாகவே கர்த்தாவே, ஒரு மனிதனின் ஒவ்வொரு தோற்றத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். அவன் எவ்வளவு பலவீனமாகவும் உடையக்கூடியவனாகவும் இருக்கிறான், அவன் எப்படி பலமற்றவனாக இருக்கிறான். உம்முடைய ஊழியக்காரன் ஒரு மனிதன், ஆனால் கர்த்தாவே, உமது கிருபையினால் உம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதே ஒரு சாக்குப்போக்கு. நாங்கள் இந்த காலையில் எங்களுடைய தகுதியற்ற தன்மையை குறித்து உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம். பிதாவே, இன்று நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்வீராக என்று நாங்கள் கேட்கிறோம். எங்குள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தையில் நீர் உரைத்திருக்கிற ஆறுதலான வார்த்தைகளை எங்களிடத்தில் பேசும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்திற்கு இருக்க வேண்டிய இடத்தில் அதனை சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நங்கூரமிட்டு மகத்தான சந்தோஷமாக வளர்ந்து இரட்சிப்பின் விருட்சங்களாக இருப்பதாக பிதாவே இதை அருளும். வியாதியஸ்தரையும் தேவையுள்ளவர்களையும் சுகப்படுத்தும். அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அநேகர் அநேக மைல் தூரத்திலிருந்து வந்து தங்கும் விடுதிகளிலும் மற்ற காரியங்களிலும் கடத்தப்பட்டு ஜெபிக்கப்படுவதற்கான தருணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். கர்த்தாவே, வியாதியஸ்தரை சுகப்படுத்த நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த மகத்தான சிலாகியத்திற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவரே, நாங்கள் அறிந்திருக்கிற சுகவீனங்களில் ஒன்று பாவ சுகவீனமுள்ள மனிதனும் ஸ்திரியுமே. பரலோக பிதாவே, இந்நாளில் நீர் ஒரு விசேஷித்த வழியில் இன்றைக்கு அபிஷேகித்து இழக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இழக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரியும் அவர்கள் இனிமையாய் கிருபையின் சிங்காசனத்தண்டை வந்து ரட்சிக்கப்படுவார்களாக. நாங்கள் அதை கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது நாம் அதற்குள் செல்லும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வாசிப்போடு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நான் எப்பொழுதுமே வார்த்தையில் மிகுந்த விசுவாசம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஏனென்றால் இங்கே ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் தீர்க்க தரிசனம் உரைக்க சென்ற தீர்க்கதரிசிகளை குறித்து நான் எங்கோ பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் மிகாயா 400 தீர்க்கதரிசிகள் ஒரு உறுதியான பதிலை கொடுத்த பிறகு, அதே சமயத்தில் யோசபாத் இன்னும் ஒருவர் இருக்கவில்லையா என்று கேட்டார். வார்த்தையை கொடுத்த 400 பேர்களுக்கு பிறகு இன்னும் ஒருவனா? ஆனால் மிகாயா தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருந்தான். ஏதோ காரியம் தவறாய் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எந்த காரியத்தையும் கேட்கும் வரையில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம். அது சரியாக தெரியவில்லை. இயேசு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன, அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாது என்றார். ஏஞ்சலஸ் ஆலய எழுப்புதலுக்காக அங்கு ஜெபித்ததற்காக உங்களுக்கு நன்றி. முதல் மாலை அங்கே அது 5,500 பேர் மாத்திரமே, 5,500. அவர்கள் 6,000 பேரை உள்ளே அனுமதித்தனர். நான் அங்கு செல்வதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பு ஏஞ்சலஸ் ஆலயத்தில் தீயணைப்பு வீரர் கதவுகளை மூடிவிட்டார். எப்படியாய் நம்முடைய அருமையான கர்த்தராகிய இயேசு இழக்கப்பட்டவர்களை ரட்சித்தார், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார், அது அற்புதமாயிருந்தது. அடுத்த நாள் இங்கு முன்பு ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்த எங்களுடைய சிறிய சகோதரி ஹிக்ஸ், நான் அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் கணவரையும் சந்தித்தேன். நான் சகோதரன் பென் பிரைண்ட் அவர்களையும் இந்த கூடாரத்திலிருந்து மேற்கு நோக்கி சென்ற அனைவரையும் அங்கே அந்த ஐக்கிய கூட்டத்தில் சந்தித்தேன். அவர்கள் எல்லோரையும் மீண்டும் காண முடிந்தது. அது என்ன ஒரு அற்புதமான மறு இணைப்பாய் இருந்தது. 17th chapter of St. Matthew, just by 17th அதிகாரத்தில் இந்த காலையில் அப்படியே ஒரு வழியில் வாசித்து காண்பிப்போம். நான் இங்கே ஒரு பாடப்பகுதியை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வார்த்தையில் உள்ள சூழலை எங்களுக்கு தருவாராக. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுவுமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வாசிக்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. சில நேரங்களில் தேவன் மனிதனின் வித்தியாசமான ஆலோசனைகளில் சந்திக்கிறார். தேவன் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஆலோசனை கூட விரும்பினார். அநேக சமயங்களில் பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி மனிதனை சந்தித்தார் என்பதை நாம் எப்படி திரும்பி சென்று கண்டறிய முடியும்? அவர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருந்தாலும் தேவன் மனிதனை சந்திக்கிறார். அவர் ஒருமுறை 500 பேரை சந்தித்தார். அவர் 70 பேரை மீண்டும் சந்தித்தார். அவர் மீண்டும் 12 சந்தித்தார். அவர் 3 பேரை ஒருமுறை சந்தித்தார். அதன் பின்னர் அவர் மீண்டும் ஒருவரை சந்தித்தார். ஆலோசனைகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் தேவன் எப்பொழுதுமே மனிதனை சந்திக்க விரும்புகிறார். எனவே இந்த காலையில் சபையானது சபை கூட்டத்தை பொறுத்தமட்டில் பெரியதாகவோ அல்லது அந்த அளவிலோ இல்லாவிட்டாலும் இன்றைக்கு எத்தனையோ பெரிய தேவாலயங்கள் உள்ளன. ஆனால் தேவன் நம்மோடு சந்திக்க பிரியமாயிருப்பார். ஏனென்றால் அவர் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடுவார்கள், நான் அந்த 2 அல்லது 3 பேருக்கு மத்தியில் இருப்பேன் என்றார். இன்றைக்கு நாம் இங்கே பரிசுத்த ஆவியினால் காட்சியளிக்கக்கூடிய காட்சி அந்த பாடப்பொருளை நாம் ஆராய்ந்து பார்க்க பல மணி நேரங்கள் ஆகலாம். ஆம், வாரக்கணக்கில் நான் கூறுவேன். அது அநேக ஆண்டுகளாக தோண்டி எடுக்கப்பட்டு இன்னும் அதே சமயத்தில் இந்த அற்புதமான மூலப்பொருளிலிருந்து பாதியானது இன்னும் ஒருபோதும் வெளிவரவில்லை. ஒரு கால் ஒருபோதும் கண்டறியப்பட மாட்டாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தையை போன்றதல்ல. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உள்ளது, அல்லது அது அளிக்கப்பட்ட வெளிப்பாடு மற்றும் நேரம். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது காலங்களினூடாக அது பாய்ந்தோடுகையில் அது ஒரு நித்திய அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. ஒவ்வொரு சந்ததியும் அதே வார்த்தையை எடுத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து ஏவப்பட்ட நித்தியமான மறையாத பிரகடனம். அது ஒரு பொருட்டா இல்லை என்றாலும் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய காலத்தில் அதை வாசித்திருந்தால் அது அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. வெஸ்லி அவருடைய காலத்தில், லூத்தர் அவருடைய காலத்தில், கால்வின் அவருடைய காலத்தில் அதை வாசித்திருந்தால் அதே சமயத்தில் இன்றைக்கு அது அவ்வளவு சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதால் அது உரைக்கப்பட்ட அதே நாளில் அவர்களுக்கு உண்டான பலனை போன்றே அவ்வளவாய் கிரியை செய்தது. நம்முடைய வார்த்தைகள், ஜான் நீ என் வீட்டிற்கு வா, நான் உன்னை காண்பதற்கு மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறுகின்றன. அது எங்களுடைய வார்த்தையாகும். அதற்கு ஜான் எங்களுடைய வீட்டிற்கு வா என்று மாத்திரமே பொருள்படுகிறது. ஆனால் தேவன் பேசும்போது அது நித்தியமாயிருக்கிறது. அது அழிவில்லாத நித்திய சிருஷ்டிகரின் சுவாசத்தில் இருந்து சுவாசித்தது. எனவே ஆகையால் தேவனுடைய வெளிப்படுத்தலின் முழு அர்த்தத்தையும் கண்டறிய வழியே கிடையாது. அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உரியது. இப்பொழுது இந்த காரியத்தில், இந்த காலையில் நமக்கு முன்பாக இருப்பது என்னவெனில், தேவன் 3 தனிப்பட்ட நபர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது 3 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிபூரணத்தின் எண்ணாகும். தேவன் 3 தெரிந்து கொண்டார். 3 என்பது பரிபூரணத்தின் தேவனுடைய எண்ணாகும். 7 என்பது அவருடைய ஆராதனையின் எண்ணாகும். 50 என்பது அவருடைய யூபிலியின் எண்ணாகும். 40 என்பது அவருடைய சோதனையின் எண்ணாகும். இந்த நாளிலே மேலே செல்ல அவர் தெரிந்து கொண்ட அவருடைய எண்ணானது 3 ஆகும். இப்பொழுது 3 என்பது பரிபூர்ணத்தின் எண்ணாகும். அதாவது தேவன் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார். ஒரே உண்மையான நித்திய தேவன் தம்முடைய தேவத்துவ வெளிப்பாட்டின் 3 யோகங்களிலும் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 வித்தியாசமான தனிப்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. ஆனால் இந்த 3 ஒரே தேவன் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார். தேவன் 3 அல்ல, தேவன் ஒருவரே. ஆனால் அவருடைய தேவத்துவத்தின் 3 வெளிப்பாடுகள், அதாவது பூமியில் 3 யுகங்களின் காலங்கள் ஒரே ஒருவராக உண்மையான ஜீவனுள்ள தேவனை பரிபூர்ணப்படுத்துகிறது. அவர் ஆபிரகாமுக்கு எரிகிற முச்செடியில் தோன்றி பிதாவாகிய தேவன் என்ற நாமத்தில் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தினார். அந்த ஒளியானது கூடாரத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதுவே அவர்களுடைய பயணத்தில் அவர்களை வழிநடத்தியது. தேவன் பிதா. அதன் பின்னர் பிதாவானவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதலை கொண்டு வரும்படியாக சில காலத்திற்கு முன்பு நான் இங்கு பேசிக் கொண்டிருந்த போது நான் கடைசியாக கூடாரத்தில் புறாவும் ஆட்டுக்குட்டியும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். எப்படி அந்த தேவன் மாத்திரமே, வேறு எவருமே அதை செய்ய முடியாது. தேவன் பூமிக்கு வந்து தாமே அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் தம்முடைய குமாரன் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரூபத்தில் காட்சியளித்த போது எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமான ஒன்று, அவர் ஒரு புறாவின் ரூபத்தில் தம்மை சுட்டி காட்டினார். வானத்தில் பறக்கிற எல்லா பறவைகளிலும் மிகவும் சாந்தமான ஒன்று. அவர் இதை செய்வதற்கான காரணம் சாந்தம் மாத்திரமே, சாந்தத்தோடு வாசம் செய்யும் என்பதை நமக்கு காண்பிக்கவே. தாழ்மையோடு தாழ்மை வாசம் செய்யும், அது ஒத்துப்போக வேண்டும். ஒரு தச்சன் அல்லது ஒரு அலமாரி செய்பவன் அது எப்படி சரியாக பொருந்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நாம் அதை அழைக்கிறோம், வரி பள்ளங்களை அல்லது தொங்குதல் மற்றும் வரி பள்ளத்தை உண்டாக்க வேண்டும். பலகையை முழுமையாக்குவதென்றால் அது தொங்குதல் மற்றும் வரி பள்ளத்தையும் பொருத்துவதாகும். அவைகள் ஒன்று சேரும் போது அவைகள் ஒன்றுடன் ஒன்று எருக பொருந்துகின்றன. அவைகளின் மேல் தண்ணீர் படும் போது காற்றும் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு அவைகள் பருமனாகிவிடும். விசுவாசியும் தேவனும், அதாவது விசுவாசிகளை வெட்டுதல் மற்றும் உருவாக்குதல், அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது தேவன் அவ்வளவு பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். பார்த்தீர்களா, அவர்களை மிகவும் முழுமையானதாக ஆக்குகிறது. அதன் பின்னர் தேவன் புறா ரூபத்தில் இறங்கி வந்து ஆட்டுக்குட்டியின் மேல் பிரகாசித்து ஆட்டுக்குட்டியானவரில் தங்கியிருந்த போது ஆட்டுக்குட்டியானவரை விட்டு விலகவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அதுவே உலகம் எப்போதும் பெற்றிருந்த மிகப்பெரிய வருகைகளில் ஒன்றாக இருந்தது. என்னுடைய பாடப்பொருளில் இருந்து வெளியேறி சற்று நேரம் நாம் அதை பார்ப்போம். ஆனால் எப்படியாய் வானமும் பூமியும் ஒன்றையொன்று தழுவியது, எப்படியாய் தேவனும் மனிதனும் ஒன்றாக ஒப்புரவாகினர், எப்படியாய் வானங்களில் பறக்கிற சிருஷ்டிகளும் வயல்வெளிகளில் திரியும் மிருகங்களும் கூட ஒன்றாகிவிட்டன. மனிதனும் தேவனும் மனிதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒன்றாக ஒப்புரவாக்கப்பட்டனர். என்ன ஒரு அற்புதமான காரியம்! தேவனோடு தரித்திருக்க சாந்தமாயிருங்கள். தேவன் கனிவானவர். தேவனோடு தரித்திருக்க அன்போடு தரித்திருக்க வேண்டும். தேவன் அன்பாயிருக்கிறார். சாந்தமாயிருங்கள், தரித்திருங்கள். ஒருபோதும் தன்னிறைவு அடையக்கூடாது. எப்பொழுதுமே அவர் மேல் சார்ந்திருங்கள். உங்களுடைய சொந்த சிந்தனையை ஒருபோதும் உபயோகிக்காதீர்கள். அவருடைய சிந்தனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும். அவைகளை உங்களுடைய மாம்ச சிந்தனைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அவைகளை திரும்ப திரும்ப கூறுங்கள். ஓ தேவனே, என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் போக்கும். என் சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும் என்று கூறுங்கள். சுகவீனமான ஜனங்களே, நீங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறபடியே அதை செய்யுங்கள். அப்படியே எடுத்து போடுங்கள். சுகவீனத்தை குறித்த சிந்தனையை தூக்கி எறிந்து விடுங்கள். தேவனுடைய சுகமளிக்கும் சிந்தனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவைகள் உங்களுடைய சிந்தனையாக மாறட்டும். வேதம் இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ என்று கூறியுள்ளது. மூவரிடமும் தேவன் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மூன்று என்பது ஒரு உறுதிப்படுத்தலாக. அவர் பேதுருவை தம்மோடு அழைத்து சென்றார். விசுவாசம், யாக்கோபு நம்பிக்கை, யோவான் அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும். நீங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் உடையவர்களாக இருக்க கூடுமானால் அப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள். மூன்று மகத்தான காரியங்கள். தேவன் அவைகளை ஒரு உறுதிப்படுத்தலுக்காக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் எந்த வார்த்தையும் நிலைவரப்படும். அதன் பின்னர் மீண்டும் அது ஒரு குமாரனை ஸ்தானத்தில் வைத்தலை சுட்டிக்காட்டினது. பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் பிறந்த போது அவனை வளர்க்கவும் அவனை பராமரிக்கவும் அவனுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். தகப்பன் தன்னுடைய ராஜ்யத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு மனிதனாயிருந்தான். ஒவ்வொரு சிறிய ராஜ்யமும் ஒரு வீடு என்று அழைக்கப்பட்டது. அந்த விதமாகத்தான் யாக்கோப்பு அரசனின் மொழிபெயர்ப்பில் யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறியுள்ளது. இப்பொழுது ஒரு வாசஸ்தலமும் வீடும் வித்தியாசமாக கருதும் மேற்கத்திய மக்களாகிய நமக்கு இது சரியாக தெரியவில்லை. ஆனால் வேதாகமம் எழுதப்பட்ட நாட்களில் வாசஸ்தலம் வீட்டில் இருந்தது. ஏனென்றால் வீடு என்பது ராஜ்யத்தை குறித்தது. இந்த தகப்பனாருக்கு அவருடைய பண்ணையில் எல்லா இடங்களிலும் டஜன் கணக்கான அநேக குத்தகைக்காரர்கள் இருந்தனர். ஒரு மகன் பிறந்தபோது அவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட படித்த தாழ்மையான நபரை உடையவனாயிருந்தான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அவனுடைய மார்பில் ஒன்றாய், அவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பாகமாய், ஒரு ஆசிரியராயிருந்தார். அந்த மாதிரியை மாத்திரமே தகப்பன் தன்னுடைய மகனின் மேல் வைப்பார். பிதாவானவர் எப்படியா இன்றைக்கு தம்முடைய குமாரர்களின் மேல், உங்கள் மீதும் என் மீதும் சரியான விதமான ஒரு ஆசிரியரை வைத்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசுவின் இருதயமும் ஆத்துமாவும் தேவனுடைய போற்றுதலில் எழும்பும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். எப்படியா இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அவன் ஒரு புத்திசாலித்தனமான மனிதனாக, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக, சரியான நியமங்களை மாத்திரமே குழந்தைக்கு போதிக்கும் தகப்பனின் நேசனாக இருக்க வேண்டும். எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் வந்திருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் மிகவும் இரண்டாம் தரமானதாக தென்படுகிறது. ஜனங்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூற முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அதற்கு முன்னர் ஒருமுறை வரட்டும். ஏனென்றால் அவர் உண்மையானதை மாத்திரமே போதிக்கிறார். அவர் பிதாவை குறித்து மாத்திரமே பேசுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிடாத உலகத்தில் உள்ள எல்லா பேராசிரியர்களை காட்டிலும் என்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறியாத பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் கற்றுக் கொடுப்பது எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் அவர் பிதாவை குறித்து பேசுகிறார். பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் பிதாவை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அது போதகமாகிய சகலவிதமான உபதேசங்களினாலும் அலகடிக்கப்படுகிறதில்லை என்று அந்த பிள்ளைக்கு போதிக்கும். ஆனால் பிதா வகுத்துள்ள நியமங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் உண்மையான விசுவாசிக்கு தெய்வீக சுகமளித்தல் மிகவும் எளிமையாகிறது. ஏனென்றால் அவன் எல்லா காரியங்களையும் விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டிருக்கிறான். சிருஷ்டிகரின் வார்த்தையை நாம் எப்படி சந்தேகிக்க முடியும்? உலகம் எப்படி உண்டானது? அதை உண்டாக்க தேவன் மூலப்பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தார்? நீங்கள் எப்பொழுதாவது அதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் அப்படியே பேசினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது இங்குள்ள அதே சிருஷ்டியானது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தவிர வேறொன்றும் இல்லை. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். வளரும் மரங்கள் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்றன. மலைகள் வானத்தை அடைந்து நாம் அழகை காண விரும்பினால் நம்மை காணும்படி செய்கின்றன. மலையின் மேல் நோக்கி பாருங்கள். நீங்கள் மலையின் மேல் எவ்வளவு தூரம் செல்கிறீர்களோ அவ்வளவாய் அது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பனிப்பாறை வயல்வெளிகளில் நின்று கொண்டிருக்கையில் நீங்கள் இங்கே சதுப்பு நிலத்தை நோக்கி பார்க்கையில் இன்னும் சற்று உயரத்தில் தண்ணீர் சுத்தமாக பாய்ந்து அது நீளமாகவும் தூய்மையாகவும் மரங்கள் மங்கி போய் விடுகின்றன. எல்லா இயற்கையும் மேலே நோக்கி பார் என்று கூறுவது போன்று தென்படுகிறது. அது சூரியனை போன்றே பிரகாசிக்கும் அளவிற்கு மிகவும் சிறந்ததாகவே இருக்கும். அந்த பெரிய பரிப்பாறைகள் நிறைந்த பனிக்கட்டியின் உச்சியில் நீங்கள் மேலே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆரோக்கியமான உண்மையான காரியங்களை காண விரும்பினால் தூய்மையான காரியங்களை எப்பொழுதுமே மேலே நோக்கி பாருங்கள். மலை அதை சுட்டி காட்டுகிறது. தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்றான். ஆசிரியர் எப்பொழுதுமே பிள்ளையிடம் தகப்பனை விசுவாசிக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவார். அப்பொழுது அந்த ஆசிரியர் ஒரு பயிற்சியாளராக இருந்தார். இந்த காலையில் நான் என்னுடைய அன்பான சிறு துணையை பார்த்துக் கொண்டிருந்த போது நான் என்னுடைய சிறிய மகனை கண்டேன். அவன் தன் முட்டைகள் மற்றும் பொருட்களுடன், தன் சிறிய தட்டுடன் மேஜையின் மீது தன் சிறிய கோபத்தை காட்டிய போது அவனுடைய தாயார் அவனுடைய காலை சிற்றுண்டியை ஆயத்தம் செய்ய மிகவும் உண்மையாக உழைத்திருந்தாள். அவள் அவனுடைய கரண்டியால் சாப்பிட கற்றுக் கொடுக்க முயன்று கொண்டிருந்தாள். அவன் தவறான கரத்தை எடுக்க விரும்பினான். சரி, எனக்கோ நான் அவன் அந்த கரத்தையே உபயோகிக்கட்டும் என்றேன். ஆனால் அந்த தாய் வித்தியாசமாக அறிந்திருந்தாள். அவளுக்கு தெரியும். அவள் அவனை அந்த விதமாகவே தொடர்ந்து செல்ல அனுமதித்தாள். ஒன்று, அவன் இரு கைகளையும் ஒரே விதமாக பயன்படுத்தக்கூடியவனாக அல்லது இடதுகை பழக்கமுடையவனாக இருப்பான். அது இயல்பான காரியம் அல்ல. எனவே ஒரு உண்மையான பயிற்சியாளர் என்ற முறையில் அவனதை விரும்பாவிட்டாலும் அவள் அவனை கரத்தை மாற்ற செய்தாள். ஆனால் எது சிறந்தது என்பதை அந்த தாய் அறிந்திருந்தாள். அநேக சமயங்களில் நம்முடைய பயிற்சியாளர் பரிசுத்த ஆவியானவர். நாம் அதை தவறான வழியில் செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அது நம்மை புண்படுத்துகிறது. சில சமயங்களில் நாம் ஒரு துன்ப படுக்கையில் படுத்திருக்கலாம். சில நேரங்களில் எல்லா நம்பிக்கைகளும் போய்விட்டன என்று மருத்துவர் கூறலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வலதுகரத்தை உபயோகிக்க நமக்கு போதிக்கிறார். எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிதாவானவர் அதை எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்தான் பயிற்சியாளர். நான் நினைத்தேன், குட்டி ஜோசப் அவன் கையை உபயோகிக்க மாட்டான். எனவே அந்த தாய் நீட்டி தன்னுடைய மெலிந்த குச்சியை ஏறக்குறைய இவ்வளவு நீளமாக எடுத்து அவள் அதை பக்கவாட்டில் தட்டினாள். அவன் என்னை நோக்கி பார்த்தான். ஆனால் அதே சமயத்தில் நான் என் முழு இதயத்தோடு அவனை நேசித்தேன். அவனுக்காக தாராளமாக மறிப்பேன் என்று நான் எண்ணினேன். ஆனால் அந்த தாயாருக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் அறிவேன். நான் அவள் குழந்தைக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள் என்றேன். நாம் அனுதாபத்திற்காக எதிர்நோக்கி அதிகப்படியான அனுதாபம் கொள்ள முடியாது. நாம் நம்முடைய பிதாவின் பிள்ளை பயிற்சிக்கு செவி கொடுக்க வேண்டும். எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, ஓ, நான் என்னுடைய சபைக்கு செல்வேன், அவர்கள் ஆம், நான் அதை இந்த விதமாக விசுவாசிப்பேன் என்கிறார்கள். பார்த்தீர்களா? ஆனால் நினைவிருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அது உங்களை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. சில சமயங்களில் அது குச்சியை தட்டி உங்களை திருத்துகிறது. தேவன் அவரை சபைக்கான பிள்ளைகளை பயிற்றுவிப்பவராக ஆக்கினார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பிதாவை நேசிக்கிறார். அவர் எப்பொழுதுமே பிதாவையே சுட்டி காண்பிப்பார். மேலும் இப்பொழுது அந்த பிள்ளை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த போது அது அந்த குழந்தையை பொருட்படுத்தவில்லை. அந்த குழந்தை நிச்சயமாகவே தகப்பரின் பிள்ளையாயிருக்கிறது. ஆனால் அது கீழ்ப்படியாத ஒரு குழந்தையாயிருந்தால் பயிற்றுவிப்பவருக்கு அதனோடு எப்பொழுதுமே தொல்லை இருக்கும். அது எப்பொழுதுமே உள்ளேயும் வெளியேயும் மேலும் கீழுமாக இருந்தது. பாருங்கள், அப்படியானால் இந்த செய்தி தகப்பனிடம் கொண்டு வரப்பட வேண்டியதாக இருந்தது. தகப்பனார், என்னுடைய பிள்ளை எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று கேட்டபோது அப்பொழுது அது அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்று கூற வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், அப்படியானால் உண்மையாகவே அது தகப்பனின் இருதயத்தை துக்கப்படுத்தியது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சாட்சியை தேவனுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டியிருக்கும் போது அது அவ்வாறு செய்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது நாம் அந்த ஊழியத்திற்கு பாத்திரமானாக நடக்க வேண்டும். நாம் செய்யும்படி தேவன் வகுத்துள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பாத்திரராக நடக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், பிள்ளையை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது, நான் ஒரு பையனாய் இருந்த போது என்னுடைய தகப்பனார் இன்றைய நவீன தகப்பன்மார்கள் சிலர் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமானவராயிருந்தார். என்னுடைய தகப்பனார் சவுக்கடி கொடுப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் உண்மையாகவே கசையடி கொடுத்தார். நாங்கள் அவைகளை நினைவு கூர்ந்தோம். நான் அதே சமயத்தில் இன்றைக்கு 47 வருடங்களாக நான் அவைகளை நினைவு கூறுகிறேன். ஆனால் அது எனக்கு நன்மை செய்தது. அது எனக்கு பயிற்சி அளித்தது. என்னால் இன்றைக்கு கல்லறைக்கு சென்று அவரை எழுப்ப முடிந்தால் நான் செய்யும் முதல் காரியம் அவருடைய கரங்களை குலுக்கி அவர் செய்ததற்காக அவரை கட்டி தழுவுவது. நான் என்னுடைய பூமிக்குரிய தகப்பனை குறித்து அந்த விதமாக உணர்ந்தால் நாம் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது அந்நாளில் அது என்னவாயிருக்கும்? நம்முடைய நன்மைக்காக நமக்கு சம்பவிக்கிற காரியங்களை நாம் காணும் போது அவர் நம்மை இங்கே சிறிது சிறிதாக வெட்ட வேண்டியதாயிருந்தது. நம்மை பயிற்றுவித்து உலகத்தின் காரியங்களை எடுத்து போட்டு நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையான பிள்ளைகளாக நடப்போம். துவக்கத்தில் கடினமாக தோன்றலாம். ஆனால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு வர துவங்கையில் பின்னர் குழந்தை முதிர்ச்சி அடையும் போது, அதாவது முதிர்ச்சி அடையும் போது கீழ்ப்படிதலுடன் இருக்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்பொழுதுமே ஒரு குமாரனாகவே இருக்கிறது, நிச்சயமாகவே. ஆனால் அது ஏதோ ஒன்றை இழக்கிறது. இங்கே நான் அதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை விசுவாசிகளாகிய உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்திற்கும் கொண்டு செல்வாராக. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் அவன்னமாய் கூறினார். ஆனால் யோபு கூறினது போல உங்களுடைய பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பியது போல உள்ளே நுழைய நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் பிதாவுக்கு முன்பாக வர விரும்புகிறீர்களானால் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் அதை உபயோகிக்கவில்லை என்றால் அல்லது வேறு ஏதோ காரியம் உங்களுடைய வழியில் நிற்க அனுமதித்து விட்டீர்களா? உங்களுக்கு பொருந்தாத சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன வம்புகள், சண்டைகள், வாக்குவாதங்களை மற்றும் சபை வேறுபாடுகளை எல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். அது உங்களுடைய ஜீவியத்திலிருந்து சாந்தத்தையும் தயவையும் எடுத்து போடுகிறது. நீங்கள் அந்த விதமாக பிதாவுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. நானும் அவ்வாறு செய்ய மாட்டேன். எப்படியாய் அவர் அது நன்றாய் செய்யப்பட்டது என்று கூற விரும்புகிறேன். என்னுடைய பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பியது போல என்று அல்ல, ஆனால் நல்லதும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ நன்றாக செய்தபடியால் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம். நீங்கள் அப்படி இருந்தால் தேவன் உங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக உண்டாக்கினார். அதிலிருந்து ஒரு நல்ல வேலையை செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் அதை நன்றாக செய்யுங்கள். அப்படியானால் கவனியுங்கள், தகப்பன் தன்னுடைய ராஜ்யத்தின் மேல் கொண்டிருந்த காரியங்களுக்கு அந்த பிள்ளை உண்மையாகவே தகுதியுள்ளவனாக நிரூபிக்கப்பட்டால், உண்மையாகவே உண்மையுள்ள பிள்ளையாக இருந்தால், அப்பொழுது அந்த ஆசிரியர் தகப்பனிடம், ஓ, உம்முடைய மகன் என்ற செய்தியை கொண்டு வந்தார். ஓ, இப்பொழுது அந்த செய்தியையே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, உம்முடைய மகன், அவனுடைய சிந்தனைகள் முழுவதும் உண்மையே சார்ந்திருக்கிறது. அவன் எல்லாமே உண்மை பிரியப்படுத்தவே முயற்சிக்கிறான். அவன் உம்முடைய காரியத்தில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கிறான். அவனை அடக்கி வைப்பது கடினமாயுள்ளது. நான் பிதாவின் ராஜ்யத்திற்காக வைராக்கியம் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் அதை குறித்து சற்று அதிக வைராக்கியமாக இருப்பதையே விரும்புகிறேன். நான் அதிகமாக வேலை செய்ய விரும்புவேன். கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு கிறிஸ்துவின் சபை பிரசங்கியார் என்னிடம் கூறியது போல, திரு பிரணாமே, நான் துருபிடிப்பதை காட்டிலும் நான் தேய்ந்து போவதையே விரும்புவேன் என்றார். அது நிறைய உண்மையாயுள்ளது. சேனம் அணிந்து கொள்ள மறுப்பதை காட்டிலும் சகோதரர் நெவில் கூறினது போல, நான் சேனத்தில் மறிப்பதையே விரும்புவேன். முயற்சி செய்யாமல் இருப்பதை விட மோசமான எதையும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியவற்றோடு எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆசிரியர் அதை பிதாவினிடத்தில் கொண்டு வருவார். இப்பொழுது கவனியுங்கள், அந்த பிள்ளை ஒரு தீரமான பிள்ளையாக மாறினால் அப்பொழுது அது தகப்பனுக்கு கூறப்பட்டது. மேலும், ஓ, நான் வார்த்தையை நேசிக்கிறேன். தகப்பனால் மாத்திரமே வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளை அதன் மகிமையும் கனமும் பொது ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டது. தகப்பன் தன்னுடைய சொந்த குழந்தையை ஒரு கொண்டாட்டத்தின் கீழ் கொண்டு சென்று பொது இடங்களுக்கு அழைத்து சென்றான். அவருக்கு பிறகு அவரது சொந்த மகனாக இருந்து அவரது சொந்த வீட்டில் பிறந்தவன். அதே சமயத்தில் தகப்பனுக்கு உண்டாயிருந்த எல்லா காரியங்களையும் சொந்தரிக்கும்படிக்கு குமாரன் குடும்பத்தில் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். நீங்கள் அதை காண்கிறீர்களா? இப்பொழுது நாம் நன்கு நடந்து கொள்வோமானால் என்றோ ஒரு மகிமையான நாளில் நாம் எல்லா காரியங்களுக்கும் சுந்தரவாளியாகி விடுவோம். தேவன் தம்முடைய நியமிக்கப்பட்ட நாளில் அவர் எல்லா மனிதரையும் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நியாயந்திருப்பார். உண்மையா இருந்தவர்களுக்கு தேவன் பலனை அளிக்கும் நேரம் வரும். உண்மையா இருக்க தவறுகிறவர்களின் புறக்கணிப்பு. கர்த்தராகிய இயேசுவின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு முன்பு தேவன் அவருக்குள் இருக்கிறார். புறா ஆட்டுக்குட்டியை வழிநடத்துகிறது. அவர் தமக்கு சொந்தமானதை செய்யாமல் அவரை அனுப்பிட பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார். அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இந்த மிகவும் உயரமான மலைக்கு கொண்டு செல்லும்படி ஆவியினால் நடத்தப்பட்டார். நான் அதை விரும்புகிறேன். மேலும் மற்றொரு குறிப்பு, இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதற்காக நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நலமாயிருக்கும். ஆனால் இதற்கு வேறொரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த காலையில் இந்த கூட்டத்திற்கு முன்பாக நான் வைக்க
விரும்புகிறேன்.
மலையை விட்டு இறங்கி வந்த பிறகு இந்த கேள்வி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், யார் ஜனங்கள் என்னை குறித்து என்ன கூறுகிறார்கள்? நான் உங்களோடு இருந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது மனுஷகுமாரனாகிய என்னை குறித்து மனுஷர் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்கப்பட்டது.
What a beautiful picture of the day. After you have received Christ.
அதை கவனியுங்கள். இன்றைக்கு என்ன ஒரு அழகான காட்சி! நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு, அப்பொழுது மனிதர்கள் உங்களை குறித்து என்ன கூறுகிறார்கள்?
What does man say that when they see your emotions so stirred?
நீங்கள் அமைதியா இருக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய உணர்ச்சிகள் கிளர்ந்து எழுந்து அவர்கள் சியோனின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கையில் உங்களுடைய கரங்களை உங்களால் தாழ்த்தி வைத்துக் கொள்ள முடியாத போது உங்களுடைய கன்னங்களில் சந்தோஷ கண்ணீர் வடிந்தோடும். நீங்கள் பாவத்தைக் கண்டு அவர்களிடத்தில் சமாதானமாகவும் அமைதியாகவும் பேச வேண்டியிருக்கும் போது, உங்களால் அமைதியாக இருக்க முடியாது இருக்கும் போது, ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனிதர் அதை குறித்து என்ன கூறுகிறார்கள்? மனிதர்கள் என்ன கூறுகின்றனர்? அதாவது, நீங்கள் கிடக்கும் போது மரித்துக் கொண்டு பரிதவிக்கப்படத்தக்கவராய் ஒரு மரிக்கும் நிலையில் உங்களுடைய சுகமளித்திற்காக ஜபத்தில் உங்களோடு சேர்ந்து கொள்ளும்படியான சில தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தவறுகளை அறிக்கையிட்டு பிதாவுக்கு முன்பாக காரியத்தை வைத்து, பிதாவே என்னை மன்னியும், இப்பொழுதோ நான் கிறிஸ்துவை என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி நீங்கள் குணமடைந்து விட்டீர்களா? மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷர் என்ன சொல்லுகிறார்கள்? நான் ஒரு கூட்டத்தினரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் சிலரை எனக்கு தெரியும். பரிதாபகரமாக, அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் கடைசி கட்டத்தில் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களில் சிலர் பல்வேறு விதமான நிலைகளையும் தோற்றங்களையும் உடையவர்களாய் குருடாயிருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை குணமாக்கினார். நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய தீரமான சாட்சியை அளிக்கையில், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அதை குறித்து என்ன கூறினார்கள்? கருப்பு நிறமாக இருந்த போதிலும் அந்த நாளிலிருந்து காட்சியானது எப்படியாய் மாற்றமடைந்துள்ளது? சிலர் அது மதவெறி என்கின்றனர். சிலர் அவரை பெயல் சபூல் என்று அழைத்தனர். சிலர் அது மனோதத்துவம் என்கின்றனர். சிலர் அது உணர்ச்சி வசப்படுதல் என்கிறார்கள். சிலர் அது மதவெறி என்கின்றனர். சிலர் அது உணர்ச்சி வசப்படுதல் என்கின்றனர். ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சிந்திக்காமல் செயல்படுகிற பேதுரு வழக்கமாக முறைமீறி பேசுவான். ஆனால் இந்த முறை அவன் பேசவில்லை. அவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மற்றவர்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை, அதைத்தான் நான் அறிவேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கவனியுங்கள், நாம் அங்கே அதிக நேரத்தை செலவிட முடியும், ஆனால் நாம் தொடர்ந்து செல்வோம். இயேசு பாக்கியவான் என்றார். மனுஷர் சபித்தாலும், மனுஷர் பரியாசம் செய்தாலும், நீங்கள் ஒரு பரிசுத்த உருளையர் என்று மனிதர் கூறலாம். மனிதர் உங்களை சூரியனுக்கு கீழே எந்த பெயராலும் அழைக்கலாம். ஆனால் அவரோ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், உன்னுடைய தகப்பன். இதோ இப்பொழுது அது உள்ளது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ இதை ஏதோ ஒரு ஸ்தாபன வேதாகம கருத்தரங்கு மூலமாக ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு மனிதனுடைய வேதசாஸ்திரத்தின் அறிக்கையிலிருந்து நீ அதை கற்றுக்கொள்ளவில்லை. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீர்களா? ஆசிரியரின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
Peter, little rock, I am the great.
நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுரு சிறு கண்மலை, நானே வகத்தான கண்மலை, நானே மூலைக்கல், ஆனால் நீ என் மேல் வைக்கப்பட்டுள்ள சிறு கண்மலையாயிருக்கிறாய். கட்டிடம் கட்டுகிறவர்கள் உன்னை தெரிந்து கொண்டனர், நீ உன்னை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை. கட்டிடம் கட்டுகிறவர்கள் உன்னை தெரிந்து கொண்டனர். தேவனுடைய தூதர்கள் ஒரு இரவு கற்சுரங்கத்தில் பணிபுரிந்து உன்னை வெளியே அழைத்த போது நீ உன்னை எனக்கு சமர்ப்பித்தாய். நான் என்னுடைய சொந்த பாணியில் உன்னை வெட்டினேன். நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்பின விதமாகவே நான் உன்னை உண்டாக்கினேன். நான் அறுக்கிறேன், நீ அப்படியே அசையாமல் நின்றாய். அந்த கல்லை வழிநடத்தும்படியாக, வேறொரு கல்லோடு பொருத்தும்படியாக இப்பொழுது நான் உன்னை ஒரு சிறு கல்லாக வைத்துள்ளேன். இந்த கல் அந்த கல்லை வழிநடத்துகிறது. அந்த கல்லை அன்பின் உறுதியானது உன்னை ஒன்று சேர்த்து அஸ்திபாரத்தை உருவாக்கி என் நாமத்தை அறிக்கையிட்டு இந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிற எந்த கல்லோடும் நான் பொருத்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த கல்லின் மேல் தேவனுடைய வெளிப்பாடு, அது அசையாமல் நின்று வெட்டப்படும். கல் வெளிப்பாட்டினால் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் அதை மேற்கொள்வதில்லை. நிச்சயமாகவே பாதாளத்தின் எல்லா வாசல்களும் அதற்கு எதிராக இருக்கும், ஆனால் ஒருபோதும் மேற்கொள்ளாது என்பதையே அது காண்பிக்கிறது. என்னுடைய நண்பனே, இதை கூறும்படி இந்த தருணத்தை நான் எடுத்துக் கொள்ளலாமா? அதாவது முழு ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வழிபாட்டின் மேல் பயபக்தியுடன் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் எவ்வளவுதான் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும், உங்களுக்கு வேதாகம் தெரியும் என்று நீங்கள் எவ்வளவு நன்றாக நினைத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உங்களை பார்க்கிலும் சாத்தான் அதை நன்கு அறிந்திருக்கிறான். ஆனால் வெளிப்பாட்டின் மூலமாக மாத்திரமே தேவன் பரிசுத்த ஆவியினூடாக உங்களுடைய ஆசிரியரின் மூலமாக அவருடைய கிருபையினால் அவர் உங்களை ரட்சிக்கிறார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் உங்களுக்கு இந்த காலையில் வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்துவாரானால், இதுவே உங்களுடைய துன்பத்தின் முடிவு என்றும், இதுவே உங்களுடைய சுகவீனத்தின் முடிவு என்றும், ஒவ்வொரு மருத்துவரும் அது தவறு என்று கூறினாலும், வேதனையிலிருந்து எல்லா பிசாசுகளும் அந்த அஸ்திபாரத்தை ஒருபோதும் அசைக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அது அதற்கு விரோதமாக இருந்தாலும் அதே சமயத்தில் அது ஜெயங்கொள்ள முடியாது. ஏனென்றால் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் ஒவ்வொரு முறையும். நீங்கள் அதை காண்கிறீர்களா? உங்களுக்கு அது புரிகிறதா? இப்பொழுது இயேசு சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், ஆபேல் செய்தது போல காயின் ஒரு காணிக்கையை ஆராதனைக்காக கொண்டு வந்தான். அவன் ஆராதித்தான், அவன் சபைக்கு செலுத்தினான், அவன் பலியிட்டான். அவன் ஆபேல் செய்ததை காட்டிலும் பிரகாசமாகவும் சிறந்ததாகவும் பொருத்தமாகவும் ஒவ்வொரு மார்க்க சம்பந்தமான செயல்களையும் செய்தான். அவன் ஒரு மேலான பலிபீடத்தை கட்டினான், அவன் அதை இன்னும் அழகாக்கினான். அவன் தன்னுடைய ஆராதனையை கவர்ச்சியாக வைத்தான். அந்த சுவாபமானது இன்னமும் ஆதாமின் புத்திரர் மத்தியில் கிரியை செய்வதை நீங்கள் காண்கிறீர்களா? அவன் வயல்வெளியின் கனிகளோடும் பெரிய லீலி புஷ்பத்தோடும் அதற்கு கவர்ச்சியை உண்டாக்கினான். அவன் அது மாத்திரமல்ல, ஆனால் அவன் ஆராதித்தான். மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் அறிவினால் ஆராதித்தான், அவன் வெளிப்பாட்டினால் ஆராதிக்கவில்லை. அது கூடும், இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். நீங்கள் அறிவின் மூலம் ஆராதிக்க முடியும், நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அறிவினால் நீங்கள் சபைக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த விதமாக சபைக்கு செல்வதென்பது வீணான ஆராதனையாகும். ஆனால் உங்களுடைய இதயத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்கும் போது, அது உங்களை தேவனிடத்தில் நேசிக்க செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழியில் நீங்கள் சபையிலிருந்து விலகி இருக்க முடியாது. அதுதான் வெளிப்பாடு, தேவன் வெளிப்படுத்துதல். அப்பொழுது அவர்களிடம் வேதாகமும் இல்லை, அவர்களிடம் வேலை செய்ய காகிதமோ அல்லது கற்பலைகளோ கூட இருக்கவில்லை. அவர்களுக்கு கல்வி பள்ளிகள் கிடையாது. எனவே ஆபேலுக்கு வெளிப்பாட்டின் மூலம் தேவனால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது அழகல்ல, நிலத்தின் கனிகள் அல்ல, அல்லது ஆப்பிள் பழங்கள் அல்ல. அது அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தியது. ஆனால் அது ரத்தமாயிருந்தது. அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்தான். வெளிப்பாட்டின் மூலம் அவன் நீதியான ஆட்டுக்குட்டியானவரின் வருகையை முன்கூட்டியே கண்டான். அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றான். ஒரு வெளிப்பாட்டினால் அதை தேவனுக்கு பலியிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முழு சபையும் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு அழகு! இப்பொழுது முடிவின் தருணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மலையின் மேல் இருந்தனர். இயேசு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்த பிறகு மாம்சத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். தேவன் அவருக்குள் அசைவாடி கொண்டிருந்தார். நான் என்னுடைய சித்தத்தை செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன். என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். பிதாவானவர் என்னை அனுப்பி என்னோடு கூட சென்றது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அவர் அனுப்பியது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அவரோடு சென்றார். தேவன் ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு அளித்து ஏதோ ஒரு வேதபாட கருத்தரங்க அனுபவத்தின் அறிக்கையோடு அவனை அனுப்புகிறதில்லை. ஆனால் அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தால் தேவன் அவனோடு செல்கிறார். நான் காலத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன். கவனியுங்கள், அழகாக ஓ வார்த்தை எப்படி ஒன்று சேர்ந்து செல்கிறது. எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்பாட்டினாலும் அன்பினாலும் ஜனங்களின் இருதயங்களுக்குள்ளாக அதை உறுதிப்படுத்துகிறார். கூர்ந்து கவனியுங்கள். அங்கே கீழ்ப்படிதலுக்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கினால் பூமியின் மேல் நின்ற மிகச்சிறந்த சாட்சிகள். அன்பு, பேதுரு, யாக்கோபு, யோவான், நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. நம்பிக்கையின் சாட்சிகளின் கீழ், விசுவாசத்தின் சாட்சிகளின் கீழ், அன்பின் சாட்சியின் கீழ் தேவன் தம்முடைய குமாரனை பொதுஸ்தானத்தில் வைத்து மூன்று மகத்தான வெளிப்படுத்தல்களையும் நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் அன்பு உலகமானது எப்போதும் அறிந்து கொள்ளும். அங்கே பண்டைய நாட்களில் தகப்பன் தன்னுடைய மகனை வெளியே அழைத்து சென்று அவருக்கு ஒரு அங்கியை அணிவித்து ஒரு ஆடம்பர விழா நடத்துவது போல அதற்கு பிறகு குமாரனுடைய பெயர் தகப்பனுடைய பெயரை போலவே நல்லதாயிருந்தது. குமாரன் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளியாயிருந்தான். தேவன் கிறிஸ்துவை நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்னும் சாட்சியில் மறுரூப மலையின் மேல் கொண்டு சென்று ஒரு மேகத்தினால் அவரை நிழலிட்டார். வேதமோ அவருடைய வஸ்திரம் சூரியனை போல பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறியுள்ளது. இப்பொழுது பேதுரு வழக்கம் போல உணர்ச்சி வசப்பட்டான். அவன் மிகவும் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். நாம் யாவரும் வைராக்கியமாயிருந்தால் நலமாயிருக்கும். அநேக சமயங்களில் உங்களால் உங்களுடைய வைராக்கியமான கிரியைகளினால் நல்ல காரியங்களை பேச முடியும். ஆனால் பேதுரு என்ன சம்பவித்தது என்பதை உண்மையாகவே கண்டபோது அவன் முழுவதும் உற்சாகமடைந்தான். அவர்கள் சென்ற பிறகு இன்னும் சிறிது நேரத்தில் தேவன் அவனுக்கு ஒரு சாட்சியை அளிக்கவிருந்தார். ஆனால் அவன் நின்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகிய மூன்றும் இங்கே இருந்தன. மலையின் மேல் அங்கே மூன்று பேர் நின்று கொண்டிருந்தனர். இதோ பேதுரு, யாக்கோபு, யோவான். மோசே, எலியா, கிறிஸ்து இந்த மூன்று பேரின் உறுதிப்படுத்தலில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது அவர்கள் பார்த்தபோது அங்கே மோசே முதலில் நின்றான். அதற்கு அடுத்தபடியாக தீர்க்கதரிசியாகிய எலியா நின்றான். சிலர் எங்களிடம், நாங்கள் அங்கு செல்லும் போது நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோமா என்று கேட்கின்றனர். எலியாவும் மோசேயும் அநேக நூற்றுக்கணக்கான வருடங்களாக மரித்து போயிருந்த போது நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் ஒருபோதும் கண்டிராத அவர்களை நாம் அறிந்து கொள்வோம். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மோசேயை ஒருபோதும் ஒரு இமைப்பொழுதில் கண்டதில்லை. அவர்கள் சர்வ வல்லவரின் நிழலின் கீழ் நின்று கொண்டிருந்தனர். நாம் அங்கு நிற்கும் போது அது என்னவாயிருக்கும்? நான் சாங்கியை காணும் போது நான் அவரை அறிந்து கொள்வேன். நான் அவருடைய சத்தத்தை ஒருபோதும் கேட்காமல் இருந்தாலும் நான் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்வேன். வெஸ்லியை நான் அறிவேன். நான் மூடி, கால்வின், நாக்ஸ் ஆகியோரை அறிவேன். நான் அங்கு செல்லும் போது அவர்கள் எல்லோரையும் நாம் அறிந்து கொள்வோம். நாம் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான அம்சத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நாம் ஒரு தற்காலிக இல்லை ஒரு மகிமையடைந்த நிலையில் இருப்போம். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் இருந்தனர். எனவே அந்த முன் உருவத்தில் அவர்களால் எந்த ஒரு குறையும் இல்லாத மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் அவர்கள் இதுவரை கண்டிராத, அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு முன்னடையாளத்தில், ஒரு நொடிப்பொழுதில், சந்தேகத்திற்கிடமின்றி அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்திருந்தால் நாம் மகிமைப்படுத்தப்பட்டு அவருடைய பிரசனத்தில் நிற்கும் போது அது என்னவாயிருக்கும்? நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோமா? நிச்சயமாக நாம் எல்லோரையும் அறிவோம். தேவன் எல்லையற்றவராய் இருக்கிறபடியால் சிறிதளவு எல்லையற்ற தன்மை நம்மீதுபடும். கவனியுங்கள், நான் முடிக்க வேண்டும். அவர்கள் நோக்கி பார்க்கையில் பேதுரு, ஒரு உண்மையான நல்ல வேதாகம பள்ளி மாணவன், உங்களுக்கு தெரியும் எல்லா சபைகளும் சரியென்று நான் நம்புகிறேன். உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வைதிகமாக இருந்தால் அது ஒரு பொருட்டல்ல. எனவே நாம் முகமதியர்களையும் புத்த மதத்தினரையும் உடையவர்களாயிருப்போம். நாம் அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்த்துக் கொள்வோம் என்று கூறுவான். நாம் இங்கு இருப்பது நல்லது. நாம் இப்பொழுது மூன்று கூடாரங்களை கட்டுவோம். நாம் மோசேக்காக இங்கே ஒரு வேதபாட கருத்தரங்கு கட்டுவோம். நாம் எலியாவுக்கு ஒரு வேதபாட கருத்தரங்கு கட்டுவோம். நியாயப்பிரமாணத்தின்படி தொழுது கொள்ள விரும்புகிற யாவரும் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தொழுது கொள்ளட்டும் என்றான். இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், பேதுருவும் மற்றவர்களும் மோசேயை கவனித்துக் கொண்டிருந்தனர். மோசே நியாயப்பிரமாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினான். தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணத்தை அளித்தார். ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விரும்பினர். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்பவில்லை. அது மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் உள்ளது. யாத்திராகம் 19 அதிகாரத்தில் அவர்கள், எங்கள் ரட்சிப்புக்கு தகுதியாகும்படி நீர் எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை தாரும். வேறு வார்த்தைகளில் கூறினால், நீர் அதை எங்களுக்கு அளித்தால் நாங்கள் ஒரு பிரமாணத்தை கை கொள்வோம் என்று கூறுகின்றனர். ஆனால் அது ஒருபோதும் தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. உங்களையே திட்டமிடுவதை விட்டுவிட்டு அவருடைய திட்டத்தை அப்படியே உபயோகிப்பது நல்லது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை நான் மிகவும் எளிதாக கண்டறிகிறேன். அங்கே மோசே நியாயப்பிரமாணம் நின்றது. பேதுரு, சரி, நம்மில் சிலர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறார்கள் என்றான். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் எந்த மாம்சமும் நீதிமானாக்கப்படவில்லை. எனவே அடுத்தபடியாக தேவனுடைய பிரமாணம் அங்கே நின்ற பிறகு அதற்கு அடுத்தபடியாக நின்றது எலியாவாகும். அந்த விதமாகத்தான் அவைகள் எண்ணினபடி வந்துள்ளன. அடுத்தது மோசேக்கு பிறகு வந்த எலியாவாக நின்றான். எலியா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நீதிக்கு அடையாளமாயிருந்தான். எலியா தம்முடைய நீதியை பிரதிநிதித்துவப்படுத்தினான். எனவே எலியா வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அந்த 50 பேரை கொன்று போட்டான். அவன் தேவனுடைய நீதியை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்தான். எனவே பேதுரு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் தேவனுடைய நீதியையும் விரும்பினான். எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீற தவறினால் மரணம் என்ற ஒன்றே ஒன்று மாத்திரமே விடப்பட்டிருக்கும். அது தேவனுடைய நீதியாகும். தேவன் அதை கேட்கிறார். அவருடைய நீதியான பிரமாணம் நியாயமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதன் பின்னர் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் தன்னுடைய கூடாரத்தை கட்ட விரும்பி அவனால் அதை செய்ய முடியுமா என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவர்கள் திரும்பி பார்த்து இயேசுவை மாத்திரமே கண்டனர். நியாயப்பிரமாணம் தவறிவிட்டது. நாம் இந்த காலையில் சுயநிதியிலிருந்து அல்லது நாம் செய்துள்ள ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்முடைய கண்களை விலக்குவோம். நான் சட்டத்திற்காக வழக்காடுகிறதில்லை. நான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு நியாயந்திருக்க முடியாது. ஏனென்றால் நான் அக்கிரமக்காரன். எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. அவர்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. நீங்களும் உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது. நீங்களும் உங்களை சுகப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணமானது உங்களுடைய சொந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட சித்தத்தின் மூலம் நீங்கள் அதை திட்டவட்டமாக வெளிப்படுத்த விரும்பினால், அப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் ஒரு காரியம் மாத்திரமே தேவைப்படுகிறது. நீங்கள் தவறினால் அது நீதியாகும். மேலும் நீதியானது ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டு என்றென்றைக்குமாய் மறிக்க வேண்டும். அதற்கு ஒரு முழுமையான அழிவு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் ஒரு அம்சத்தை மீறுகிறவன் எல்லா நியாயப்பிரமாணத்திற்கும் குற்றவாளியாயிருக்கிறான். எனவே நீங்கள் மறிக்க வேண்டும். ஆனால் தேவன், நாம் தேவனுடைய பிரமாணத்தை நோக்கி பார்க்கையில் நாம் தேவனுடைய நீதியை நோக்கி பார்க்கிறோம். நாம் நம்முடைய கண்களை வேறு வழியில் திருப்புவோம். இங்கே பாருங்கள், தேவனுடைய அன்பிற்கு அடையாளமாக இயேசு அங்கே நின்றார். நியாயப்பிரமாணம் அல்ல, நீதி அல்ல, ஆனால் அவர்களுக்குள் நியாயப்பிரமாணம் நீதி ஆகிய இரண்டின் நிறைவேற்றத்தை சந்தித்தார். இவர் என்னுடைய இயேசுகுமாரன். சுயமாக உருவாக்கிக் கொண்ட காரியம் இனிமேல் இருக்காது. உங்களுடைய போதகர் கூறுவதை கேளுங்கள். அந்த காரணத்தினால் தான் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூற முடிந்தது. நியாயப்பிரமாணமும் நீதியும் கிறிஸ்துவுக்குள் சந்தித்தது. அது மானிட வர்க்கத்துக்கு தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பே, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரக்கமுள்ள தேவனே, இந்த காலையில் இந்த கூட்டத்தினருக்காக நான் மன்றாடுகையில், நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்காக கெஞ்சவில்லை, நாங்கள் எந்த பிரமாணத்தையும் கேட்கிறதில்லை. நாம் அவர்களுடைய சொந்த தகுதியை கொண்டு நியாயந்தீர்க்கப்பட விரும்பவில்லை. கர்த்தாவே, உம்முடைய நீதி எனக்கு வேண்டாம். இல்லை, உம்முடைய நியாயத்தீர்ப்பு என்மேல் வருவதற்காக அல்ல கர்த்தாவே, ஒருபோதும் இல்லை. ஆனால் நான் உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறேன். அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும்? அவர் மாத்திரமே இரட்சிப்பை உடையவராயிருக்கிறார். மரியாளும் யோசிப்பும் மற்ற பரிசுத்தவான்களும் மகத்தான ஜனங்களாயிருந்தனர். ஆனால் அவர் மாத்திரமே, அவருக்கு செவி கொடுங்கள். அவர் மாத்திரமே பரிந்து பேசுகிறவர். அவர் கிறிஸ்து இயேசுவாக மாத்திரமே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராயிருக்கிறார். நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்கிறேன்? நியாயப்பிரமாணம் எனக்கு சமாதானத்தை அளிக்க முடியாது, அவரால் முடியும். நீதி எனக்கு எந்த காரியத்தையும் கொண்டு வர முடியவில்லை, ஆக்கிரை தீர்ப்பை மாத்திரமே எனக்கு கொண்டு வருகிறது. அவர் எனக்கு சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் தருகிறார். நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்தக்கூடும். ஏனென்றால் நான் சுகவீனம் அடைந்தால் நான் இவ்விரண்டையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கோருகிறது. இயற்கையின் பிரமாணங்களும் தேவனுடைய நீதியும் என்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே நான் அபராதத்தை செலுத்த வேண்டும். ஆனால் நான் இந்த காலையில் என் பாசத்தையும் என் கண்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நீதியையும் விட்டு திரும்பி, நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ நீதியின் மூலமாகவோ அல்ல, கிருபையினூடாக என்னை அவரோடு ஒப்புரவாக்கிய தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்கிறேன். ஆனால் ஒப்புரவாகுதலின் மூலமாக மனிதனையும் தேவனையும் ஒன்றாக கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக்க அவர் கிரயத்தை செலுத்தினார். அண்மையில் சுவிட்சர்லாந்தில் இந்த கருத்தில் நான் முடிக்கையில், பள்ளியில் உள்ள பிள்ளைகளாகிய உங்களில் அநேகர் இன்னமும் மறிக்கக்கூடாத ஒரு பழைய கதையை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இருப்பினும் அது இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது சம்பவித்த சுவிட்சர்லாந்தில் அது ஒருபோதும் மங்கி போகாது. சுவிட்சர்லாந்தின் மகத்தான வீரனான ஆர்னால்ட் வான் வின்கல்ரீத் என்பவரை பற்றிய உங்களுடைய பள்ளியில் உங்களுடைய புத்தகத்தில் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இன்றைக்கு சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலையில் அவருடைய பெயரை நீங்கள் குறிப்பிடலாம். அவருடைய முகங்கள் வண்ணமயமாகி அவருடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, சுவிஸ் மக்கள் சமாதானத்தை விரும்பும் மக்கள், அவர்கள் ஜெர்மானியர்களாவர். அவர்கள் நூற்றாண்டுகளின் துவக்கத்தில் தாதுவும் ஒன்றுமே இல்லாத மலைகளுக்குள் சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் வாங்கினர். அவர்கள் ஜெர்மானியர்களின் அறிவுத்திறனை உடையவர்களாக இருந்தனர். ஜெர்மானியர்கள் அவரை ஒரு தலைசிறந்த இனம் என்று நினைக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய அறிவுத்திறனால் முழு உலகத்தையும் ஜெயிக்கும் ஒரு துப்பாக்கியையோ அல்லது ஒரு வெடிகுண்டையோ கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சுவிட்சர்லாந்துக்காரர்கள் சமாதானத்தை விரும்பும் மனிதர். அவன் அங்கு சென்று அவனுக்கு ஒரு பொருளை எடுத்து அவனுடைய அண்டை வீட்டாருக்கு ஒரு கைகடிகாரத்தை அளித்து சமாதானமாக வாழ்கிறான். அதன் பின்னர் உயரமான சுவிஸ் மலைகளில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை அமைத்த போது, அல்லது அவர்களுடைய அரசாங்கம் என்று நான் கூறுவேன், அவர்கள் ஒரு ராணுவ தேசமாக இருக்கவில்லை. அவர்கள் சமாதானத்தை விரும்பும் தேசமாக இருந்தனர். ஒரு நாள் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய தேசத்திற்கு வந்து அவர்களிடம் இருந்த எல்லாவற்றையும் அடியோடு அழித்துக் கொண்டிருந்த போது, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, அவர்கள் என்ன கட்டினார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, அவர்கள் மலைகளிலிருந்து கற்களை உருட்டினர். அது அவர்களை ஒருபோதும் தொலைப்படுத்தவில்லை. அவர்கள் சுவிட்சர்லாந்தின் ராணுவத்தை மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு வயல்வெளிக்கு பின்வாங்க செய்தனர். அது சுவிட்சர்லாந்தில் மிகவும் அழகாக இருக்கிறது. அவர்கள் எப்படி விவசாயம் செய்கின்றனர் என்பதை நான் கவனித்து வந்திருக்கிறேன். தாழ்வான நிலங்களிலும், அடுத்தது கால்நடைகள், அதன் பின்னர் மலையின் மேல் ஆடுகளும், அவர்கள் தங்களுடைய வெள்ளாடுகளை வளர்க்கும் இடமே உச்சியில் உள்ளது. இந்த அமெரிக்கா ஹாலிவுட் இசை இழுத்து பாடும் கலைஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இசை இழுத்து பாடும் பாடல் எப்படி கேலி செய்வது போல் அவர்களிடம் இருக்கிறது. அதனோடு ஒருபோதும் ஒப்பிடவே முடியாது. எப்படியா அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்ட போது தங்களுடைய கொம்பை ஊதினார்கள். அதாவது ஏதோ ஒரு தேவை இருந்த போது ஒவ்வொரு அயலகத்தாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்ய ஓடினர். இப்பொழுது நாம் அதை ஒரு ஜாஸ் இசைக்குழுவாக ராக் அண்ட் ரோலாக உபயோகிக்கிறோம். ஓ, அது அப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட மாசு. நண்பர்களே, கவனியுங்கள், நான் என்னுடைய மேலாளரின் குறிப்பை கூறுகிறேன். இந்த விபச்சார சந்ததியினருக்கு தேவன் விரைவில் நியாயத்திற்கு அனுப்பவில்லை என்றால் அவர் சோதோம் குமாராவை எழுப்பி அவைகளை எரித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது உண்மை. நிச்சயமாக அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று வேறொன்றும் செய்யப்பட முடியாது. இரக்கம் தன்னுடைய கரங்களை திறந்திருக்கையில் அதை நோக்கி ஓடிப்போங்கள். அங்கே மலையின் மேலே இந்த சிறிய ராணுவம் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடியவற்றால் ஆயுதமேந்தி இருந்த இடத்தில் கேடயங்களையும் தடிகளையும் கத்திகளையும் இன்னும் என்னவெல்லாம் வைத்திருந்தார்கள், முட்கரண்டிகளையும் ஆதரவாக வைத்திருந்தனர். அந்த மகத்தான அந்நிய சேனையானது ஒரு திடமான செங்கல் மதிச்சுவரை போல கொண்டு வந்துள்ளது. அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் பயிற்சி பெற்றவர்களாகவும் பெரிய ஈட்டிகள் ஏந்தியவர்களாகவும் அணிவகுத்து சென்றனர். நெருக்கமாக மலைக்கு எதிராக இந்த சிறிய சுவிஸ் ராணுவத்தை பின்னிட செய்திருந்தனர். அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தனர். அவர்கள் முயற்சித்த ஒவ்வொரு காரியமும் முழுவதும் கருமையும் இருளுமாயிருந்தது. ஒன்றுமே அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்கள் மத்தியிலிருந்து ஆர்னால்ட் வான் வின்கல் ரீட் என்ற ஒருவரின் கூக்குரல் வந்தது. அவர் வெளியே வந்து, சகோதரர்களே, நான் இன்றைக்கு சுவிட்சர்லாந்துக்காகவும் அதன் சுதந்திரத்துக்காகவும் மறிக்கிறேன் என்றார். அவர், நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டை நேசிக்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் போராடினார்கள். நாங்கள் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பிதாக்கள் எண்ணியிருந்தனர். இன்றைக்கு நம்முடைய பெரிய பொருளாதாரம் பணயத்தில் உள்ளது. இன்றைக்கு நான் சுவிட்சர்லாந்திற்காக என்னுடைய ஜீவனை இலவசமாக அளிக்கிறேன் என்று கூறினார். அவர் இங்கே மலைக்கு பின்னால் உள்ள என்னுடைய அருமையான வீடும் என்னுடைய இனிமையான அன்பான மனைவியும் என்னுடைய சிறு பிள்ளைகளும் நான் திரும்பி வருவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்று கூறி, நான் அவர்களை இந்த பூமியில் மீண்டும் ஒருபோதும் காணமாட்டேன் என்றார். அவர், இன்றைக்கு நான் சுவிட்சர்லாந்துக்காக மறிப்பேன் என்றார். அவர்கள், ஆர்னால்ட் வான் வின்கல் ரீட் அவர்களே, நீர் என்ன செய்வீர் என்று கேட்டனர். அவர், என்னை பின்பற்றி வா, நான் ராணுவத்தின் அணிகளை முறியடிப்பேன், நான் அவர்களுடைய காவல் படையை முறியடிப்பேன், அதன் பின்னர் நீங்கள் உங்களிடம் உள்ளதை எடுத்துக்கொண்டு உங்களால் முடிந்தளவு சண்டையிடுங்கள். யுத்த மனிதன் என்ற முறையில் உன்னால் முடிந்தளவு உன்னிடம் உள்ளதை கொண்டு சண்டையிடு என்றார். அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, அப்பொழுது அவர் ஒரு அடி மேலே ஏறியபடி மிகப்பெரிய ஈட்டிகள் எங்கே வருகின்றன என்று சுற்றி பார்த்தார். அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, விடுதலைக்கு வழியை உண்டாக்குங்கள் என்று கூச்சலிட்டார். அவர் செங்கல் சுவரை நெருங்கி வந்தவர்களை நோக்கி ஓடினார். விடுதலைக்கு வழியை உண்டாக்குங்கள், அவர் கூச்சலிட்டார். அவர் ஈட்டிகளின் அடர்த்தியான இடத்திற்கு ஓடி அவர் தன் கரங்களால் அந்த ஈட்டிகளை அவர் மார்பில் சேர்த்துக் கொண்டு மறித்தார். சுவிஸ் புருஷர்கள் அவர்கள் வைத்திருந்ததை கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர். அது அவர்களுடைய தரவரிசையை முறியடிக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை உண்டாக்கியது. ஒவ்வொரு மனிதனும் சரியான இடத்தில் இல்லை. அவர்களுக்கு எதை செய்வதென்றே தெரியவில்லை. சுவிஸ் வீரர்கள் ஓடி வந்து ஒரு வெற்றியை பெற்றனர். அது முதற்கொண்டு சுவிட்சர்லாந்தில் ஒருபோதும் யுத்தமே இல்லாதிருந்தது. அது சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும். ஒரு சுவிட்சர்லாந்து இருக்கும் வரை ஆர்னால்ட் வான் வின்கல் ரீட் நினைவு கூறப்படுவார். ஆனால் அது ஒரு அற்புதமான வீரமாகும். நீங்கள் பாருங்கள், அது ஒருபோதும் ஒப்பிடப்படவில்லை. ஆனால் அது ஒரு சிறு காரியமாய் ஒரு நாள் ஆதாமின் புத்திரர் நியாயப்பிரமாணம் தவறின போது, தீர்க்கதரிசிகளின் நீதி தவறின போது, அங்கே நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்து ரட்சிக்க முடியவில்லை. ஆட்டுக்குட்டியின் பலியின் மூலமாக மிருகத்தின் ரத்தமும் மிருகத்தின் ஆவியும் திரும்பி வர முடியவில்லை. அது தவறி போனது. சாத்தான் அதை காட்டிலும் நன்றாக அறிந்திருந்தான். தேவனுடைய நீதியானது அதே சமயத்தில் அக்கினியை வரவழைத்து 50 பேர்களை எரித்த போது, தீர்க்கதரிசிகள் பூமிக்கு அளித்த நியாய தீர்ப்புகள், மனிதன் தொடர்ந்து சீரழிந்து போனான். எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. தேவன் நியாயப்பிரமாணத்தை அனுப்பியிருந்தார். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தார். அவை யாவும் தவறி போயிருந்தன. மனித வர்க்கத்திற்கான எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போய்விட்டன.
The
ஒரு நாள் மகிமையின் மண்டலங்களின் மத்தியில் தேவனுடைய குமாரன் வெளியே வந்தார். அவர் இன்றைக்கு நான் போய் ஆதாமின் புத்திரரை விடுதலையாக்குவேன் என்றார். அவர் அப்பால் நின்றபோது எல்லா நம்பிக்கைகளும் பிசாசு சுகவேதத்தை நம்மேல் சுமத்த, அவன் பாவத்தை நம்மீது சுமத்த நாம் அதை எடுக்க வேண்டியதாயிருந்தது. நியாயப்பிரமாணத்தின் நீதி அதை கோரியது. நாம் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் நாம் யாவரும் நியாயப்பிரமாணத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவோம். அப்பொழுது நீதி மாத்திரமே செயல்படுத்தப்படும். வெளியேற வழியே இல்லாதிருந்தது. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் அடியெடுத்து வைத்தார். தேவதூதன், நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். அவர் பூமிக்கு சென்றார். மேலும் அவர், இப்பொழுது நீங்கள் ஆதாமின் புத்திரராகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சண்டையிட நான் கொடுக்கிறதை எடுத்துக்கொண்டு உங்களால் முடிந்த அளவு சண்டையிடுங்கள் என்றார். அவர் வேதசாஸ்திரத்தினூடாக ஒரு பலவீனமான இடத்தை அல்லது வேதபாட கருத்தரங்களை கட்டுதலை அல்லது சபைகளை கட்டுதலை ஒருபோதும் கண்டறியவில்லை. ஆனால் அவர் ஈட்டிகள் மிகவும் கனமாயிருந்த இடத்திற்கு மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக சென்றார். அவர் தம்முடைய கரங்களினால் மரணத்தையும் சுகவீனத்தையும் தம்முடைய சொந்த மார்போடு சேர்த்துக் கொண்டார். நம்முடைய கரங்களில் ஒப்படைக்க பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பி நம்மால் முடிந்தளவு சண்டையிட ஆதாமின் ஒவ்வொரு குமாரனையும் கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் பரிகசிக்கப்பட்டாலும், நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும், நீங்கள் உருளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்டாலும், மற்ற அனைத்தும் உங்களால் முடிந்தளவு போராடுங்கள். ஏனென்றால் வெற்றி நிச்சயம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்துரு விரட்டியடிக்கப்படுகிறான். அவனுடைய காவற்படைகள் முறியடிக்கப்பட்டு நம்முடைய ரட்சிப்பின் மகத்தான தளபதி இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ஆதாமின் குமாரரே, குமாரத்திகளே, நீங்கள் ஏன் மரிக்கும் அளவிற்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் எழும்பி ஒரு காரியத்தை செய்வோம். அது ஒரு சாவுக்கேதுவான உதறுகளை அல்லாமல் இன்னும் அசையக்கூடியதாக இருந்தால் நமக்குள்ளதை நாம் எடுத்துக் கொள்வோம். நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோமாக. நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்களை இந்த பூமியின் கற்சுரங்கத்தில் இருந்து வெளியே அடைத்துக் கொள்ள முடியாது. தேவன் உங்களை சுவிசேஷத்தினால் அடித்து வெளியே எடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் அசையாமல் நின்று தேவன் உங்களை இந்த கட்டிடத்திற்குள் வைக்கும்படி அறுத்து எடுக்கட்டும். நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் நினைவிருக்கட்டும், இயேசு மரணம், பாதாளம், சுகவீனம், கல்லறை மற்றும் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் உங்களுக்காக கல்வாரியில் மரித்தார். நாம் இந்த காலையில் நம்மிடம் உள்ளதை எடுத்து நமக்கு தெரிந்தவரை போராடுவோமாக. நாம் ஒரு ஜெப வார்த்தையில் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நான் அந்த சகோதரியை இசைப்பேழையில் இசைக்க வரும்படி கேட்டுக்கொள்வேன். சில நல்ல பாடல் பாட நாம் யாவரும் விவேகமுள்ள நல்லறிவுள்ள ஜனங்களே, இந்த காலையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? உங்களுடைய சபைகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவைகள் நன்றாக கிரியை செய்யாது. உங்களுடைய பள்ளிகள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அவைகள் பரிதாபகரமாக தோல்வியடையும். உங்களுடைய மருத்துவர் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் பரிதாபகரமாக தோல்வியடைவார். ஆனால் இந்த காலையில் நாம் நம்முடைய பார்வைகளை திருப்பி சபைகளின் பிரமாணங்களில் இருந்தும், ஸ்தாபனங்களின் பிரமாணங்களில் இருந்தும், மற்றும் மருத்துவரின் அலுவலகம், அவை அனைத்தும் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும், நம்முடைய கண்களை அவற்றிலிருந்து திருப்பி இந்த காலையில் நம்மை நிழலிட்ட நிழலிலிருந்து வருகிற இவர் என்னுடைய நேசகுமாரன், நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தத்தை நாம் கேட்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, கிறிஸ்தவர்களால் அணுக முடிந்த அளவு தாழ்மையால் இழக்கப்பட்டவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் சார்பாக நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் ஓ சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு தேவனிடத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதியும். அநேகர் வழியருகே விழுந்து தேவனுடைய வழியை இனிமேல் அறியாதிருக்கலாம். அவர்கள் இருளாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்து வருகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கைகள் தவறி போய்விட்டன. ஆனால் அவர்கள் மீண்டும் கல்வாரியை தரிசிப்பார்களாக. அங்கே நீர் மரணத்தின் சத்ருவின் அக்கினி அம்புகளையும் பிடித்தீர். வியாதியின் சத்ருவையும், துக்கத்தின் சத்ருவையும், முழு மானவர்க சத்ருவையும் பிடித்தீர். அங்கே நீரதை உம்முடைய மார்பில் வைத்து வழியை உடைத்தீர். இந்த காலையில் அந்த இருண்ட நிழலினூடாக நாம் நம்முடைய வீட்டை மகிமையில் காண்கிறோம். வான் வின்கெல்ரி மலைக்கு பின்னால் ஒரு வீடு உள்ளது. நான் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னை இனிமேல் காண மாட்டார்கள் என்று கூறியது போல. ஆனால் இயேசுவே, நீர் அவர்கள் இனி என்னை காண மாட்டார்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. நீர், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை அடைத்துக் கொண்டு உங்களை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்றார். வென்கல் ரீடின் தீரமான மரணத்திற்கு நாம் எவ்வளவாய் மரியாதை செய்கிறோம், ஆனால் அவர் ஒரு அழிவுள்ளவராய் இருந்தார். அவரால் மறித்து போய் விட்டுவிட மட்டுமே முடியும், ஆனால் நீர் மறித்து எங்களை மீட்டு எங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து அல்ல, எங்கள் அன்புக்குரியவர்களிடம் கொண்டு வர வந்தீர். எங்களுடைய வீடுகளில் இருந்து அல்ல, ஆனால் எங்கள் வீட்டிற்கு வருகிறோம். நாங்கள் திரைக்கப்பால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கியுள்ளதை காணும்படியாக மரணத்தின் இருளினூடாக ஒரு கோட்டை வெட்டிக் கொள்வோம். இப்பொழுது இன்றைக்கு அன்புள்ள பிதாவே, நீர் சுவிசேஷத்தினால் அடித்து வெளியே எடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளில் எவரேனும் இருந்தால் இந்த காலையில் வாழ்க்கை சுரங்கத்தில் இருந்து அவர்களை வெட்டி கொண்டிருக்கையில் அவர்களை உருவாக்க ஆசைப்பட்டு இன்று காலை அவர்களை வெட்டி கொண்டிருந்தேன். தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய தீய சிந்தனைகளையும் தங்களுடைய புறங்கூறுதல்களையும் பின்வாங்குதலையும் அறுக்கிறார்கள். இப்பொழுது நீர் அவர்களை மீண்டும் ஸ்தாபித்து அவர்களை கட்டடத்திற்குள் பொருத்த விரும்புகிறீர். இப்பொழுது நீர் அவர்களுடைய இதயத்தில் பேசுவீரா? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இன்றைக்கு இங்கு ஏதோ ஒரு பிள்ளை வழியை விட்டு விலகி அல்லது ஒருகால் ஒருபோதும் வழிக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று உணர்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கட்டடத்தில் பொருத்தப்பட்ட ஒரு கல்லாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை கிறிஸ்துவண்டை உயர்த்தி, கிறிஸ்துவே என்னுடைய உலக பிரகாரமான தன்மையை வெட்டி போடும் என்று கூறுங்கள். அங்கே பின்னால் உள்ள வாலிபனவரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது? இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் பரிசுத்த ஆவியின் பேரில் காத்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் தேவனிடத்தில் தவறி போகிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய மகத்தான ஜெயவீரர் சொன்னபோது நீங்கள் செல்ல தவறிவிட்டீர்களா? என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னையே மறுதளித்து என்னை பின்பற்றி வா, நான் சத்ருவின் சேனைகளை முறியடிப்பேன், நான் பாவத்தின் வரிசைகளை உடைப்பேன், நான் சுகவீனத்தின் எண்ணிக்கையை முறியடிப்பேன். நீங்கள் என்னை பின்பற்றி உங்களால் முடிந்த அளவு சண்டையிடுங்கள், ஏனென்றால் நான் அதனூடாக ஒரு ஓட்டை உண்டாக்குவேன். எங்களுடைய வீடுகள் நித்திய ஜீவனுக்கென்று பாதுகாக்கப்படும் என்றார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து தூரமான ஒரு அந்நியராய் இருக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்கள். குட்டியவரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்களுடைய கரங்களை ஒருபோதும் உயர்த்தாத வேறு யாரோ ஒருவர் தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார். சகோதரன் பிரணாம், இன்றைக்கு என்னை நினைவு கூறுங்கள், நான் இப்பொழுது கிறிஸ்துவண்டை வர விரும்புகிறேன், நான் என்று கூறுங்கள். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது கிறிஸ்துவனிடத்திற்கு வர விரும்புகிறேன், அவருடைய எந்திரத்தினால் வெட்டப்பட வேண்டும். இந்த காலையில் ஏதோ ஒன்று என் இருதயத்தை தொட்டுள்ளது. எனக்குள்ளாகவே நான் அசைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உலக பழக்க வழக்கங்களுடன் இங்கேயே மீண்டும் வைக்கப்பட்டுள்ளேன். பூமியில் உள்ள அழுக்கு மற்றும் குப்பைகள் வெளிப்பட்டுள்ளன, என்னை மூடிவிட்டது. ஆனால் சுவிசேஷம் இன்றைக்கு என்னை வெளிப்படுத்தியுள்ளது. நான் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறேன், நான் அதை அறிவேன். இன்றைக்கு தேவன் என்னை ஒரு கல்லாக எடுத்து என்னை வெட்டி போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் குறித்து எனக்கு ஒரு அறிக்கையை அளித்து அவருடைய ராஜ்யத்திற்குள் என்னை வைத்துக் கொள்வதற்கு நான் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வெளிப்படும் போது நான் அறுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் போடப்பட விரும்புகிறேன். பாவிக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய கரங்களை அவரிடம் உயர்த்துவீர்களா? சரி, நான்கு அல்லது ஐந்து கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்பொழுது பீட அழைப்பை விடுக்கும்படியான படி ஒருவேளை நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் காத்திருப்பீர்களேயானால் நான் போகிறேன். யாஜஸ்தர்களுக்காக ஜெபித்த பிறகு நீங்களும் கூட இங்கே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஒன்றை அருள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, அது உம்முடைய பரிசுத்த வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. உம்முடைய வேதபாரகராகிய பரிசுத்த மத்தேயுவின் வேத வாக்கியங்களின்படி ஐந்தாம் அதிகாரம் 24 வசனம், என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிற இந்த ஒவ்வொருவருக்காகவும் தாழ்மையான பலவீனமான உடைய ஊழியக்காரனின் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீர், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான் என்று நீர் இந்த காலையில் எடுத்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ளனர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இன்றைக்கு அவர்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு விசுவாசியையும் நீர் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பசியுள்ள இருதயங்களை உடையவர்களாய் இருந்து இந்த காலையில் உலகத்தில் இருந்து வெறுமையாக்கப்பட்டு எஜமானுடைய கட்டிடத்தில் ஒரு பொருத்தப்பட்ட கல்லாக அறுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். நாங்கள் இதை கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன். நீங்கள் வித்தியாசமாக உணரவில்லையா? பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தையை ஒரு தூயை போல எடுத்து உலகத்தின் காரியங்களை துடைக்கவில்லையா? அப்பொழுது நீங்கள் புதியதாக உணர்வீர்கள். நாம் இப்பொழுது தேவனுடைய மகிமைக்கென்று இன்னும் ஒரு விசை இந்த மகிமையான பழைய பாடலை பாடுவோமாக. இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு. இப்பொழுது யாவரும் ஒன்று சேருங்கள். சரி, நான் இப்பொழுது உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். உங்களுடைய பாவங்கள் யாவும் ரத்தத்தின் கீழ் இருப்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் என்னை மன்னிக்கிறார் என்று நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை. ஓ என்னே, இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கும் கள்ளன் அவன் தன்னுடைய நாளில் அந்த ஊற்றை கண்டு கழிகூர்ந்தான். அவன் மறித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நாளில் அந்த ஊற்றை கண்டு கழிகூர்ந்தான். நான் அவனைப் போல இழிவானவனாயிருந்தாலும் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவுகிறேன். நாம் இந்த சரணத்தை பாடிக்கொண்டிருக்கையில் அதன் பின்னர் நாம் பல்லவியை பாடி உங்களுக்கு அருகில் அமர்ந்துள்ள யாரோ ஒருவருடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, யாராயிருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு பாடுவோமாக. முதலாவதாக, நம்மால் முடிந்தால் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி மறித்துக் கொண்டிருக்கிற கள்ளன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. நாம் பாடுவோமாக, அதன் பின்னர் கரங்களுக்குவோமாக. பிதாவே, நாங்கள் இப்பொழுது உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒருவரை ஒருவர் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளாக ராஜ்யத்தின் உடன்குடிமக்கள் என்ற முறையில் நாம் இன்றைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறோம். தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக்கி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? அற்புதம். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, இன்று மாலை ஆராதனைகள் மீண்டும் இங்கு நடைபெறும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இக்காலையில் யோசித்திருந்ததை காட்டிலும் சற்று அதிக நேரம் எடுத்துக் கொண்டேன். ஆராதனை முடிந்தவுடனே நான் ஒரு சந்திப்பை பெற்றுள்ளேன். அருமையான நண்பர்களில் சிலரை நான் சந்திக்க இருக்கிறேன். நான் இன்றிரவு ஆராதனைகளுக்காக திரும்பி வரும் வரை நாம் அதை இந்த மாலை வரை ஒத்திவைக்க முடியுமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், நான் 11 மணிக்குள் முடித்து விடுவேன் என்று நினைத்தேன். இப்பொழுது நாம் ஒரு எத்தனை பேர் ஜெபிக்கப்பட வேண்டும்? எல்லா இடங்களிலும் உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுவதை நாங்கள் காணட்டும். நாங்கள் ஜெபிக்க ஒரு பெரிய கூட்டத்தை உடையவர்களாயிருக்கிறோம். அப்பால் இருந்த அந்த லூத்தரன் மனிதன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எனக்கு எழுதி என்னை குற்றப்படுத்தினார் என்று நான் உங்களிடம் கூறினேன். மேலும் மக்களுக்கு பிரசங்கித்த ஒரு மனிதர் நான் செய்தது பிசாசால் குணப்படுத்த முடியாது என்று கூறுகிறார் என்பது போன்று கூறினார். நான் அவருக்கு எப்படி எனக்கு தெரிந்த வரையில் மிகவும் சாந்தமாக பதிலளித்தேன். அதற்கு அவர், நான் உங்களை வர்த்தக புருஷர்களின் மாநாட்டில் சந்திக்க விரும்புகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதினார். சகோதரன் மூலிடம் அவருக்கு ஒரு இடம் தருவீர்களா என்று நானும் கேட்டேன். அதற்கு அவர் ஆம் என்றார். அவர்கள் என்னை லூத்தரன் வேதாகம பள்ளிக்கு அழைத்து சென்று அங்கே எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். இவர்தான் அந்த தலைவர். அவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நாங்கள் ஒன்றாக இரவு உணவு அருந்தினோம். அவர்கள் ஜெர்மானியர்களாயிருந்தனர். அவர்கள் ஒரு மகத்தான விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். பெண்கள் யாவரும் பரிமாற மற்றும் அதுபோன்ற காரியங்களுக்கு எங்களுக்காக காத்திருந்தனர். இரவு விருந்து முடிந்த பிறகு லூத்தரன் கல்லூரியின் இந்த லூத்தரன் தலைவர் எழுந்திருந்தார். சகோதரன் பிரணாம், நான் உங்களை இங்கே ஒரு நோக்கத்திற்காகவே அழைத்து வந்தேன் என்று கூறினார் அவர். அதாவது நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தேவனை கண்டறிய விரும்புகிறோம் என்றார். நான் அவரை நோக்கி பார்த்தேன். சகோதரன் மூரை நோக்கி பார்த்தார். சகோதரன் மூர் என்னை நோக்கி பார்த்தார். அவர், நான் உங்களை விமர்சித்து விட்டேன், அதற்காக நான் வருந்துகிறேன் என்றார். மேலும், சகோதரன் பிரணாம், நீங்கள் சரியா இருக்கிறீர்கள், என்னை மன்னியுங்கள், இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையா இருக்கிறது என்றார். மேலும், நாற்காலிகளை உதைத்து பொருட்களை கிடித்து போடுவதை நாங்கள் நிறைய கண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உண்மையான பரிசுத்த ஆவியே வேண்டும் என்றார். நான், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் கூறினார், நான். லுத்தரன் வேதபாட கருத்தரங்கு என்றால் என்ன, லுத்தரன் ஸ்தாபனம் என்றால் என்ன என்று கேட்டேன். மேலும், லுத்தரன் ஸ்தாபனம் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு கிறிஸ்து வேண்டும் என்றார். பாப் ஷூலரும் மற்றவர்களும், கிறிஸ்டியன் ஹெரால்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர். பில்லி மற்றும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நெருங்கிய நண்பர். அந்த சகோதரர்கள் பரிசுத்த ஆவிக்காக பசியாயிருக்கிறார்கள். அப்பொழுது நான் கூறினேன். அவர், அது லுத்தரங்களுக்கானதா என்று கேட்டார். அதற்கு நான், அது அதற்காகவே, விருப்பமுள்ளவன் வரட்டும் என்றேன். அவர், நாங்கள் எப்படி அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கேட்டார். நான், நீங்கள் உண்மையாகவே உத்தமமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம் சகோதரன் பிரணாம், எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்றார். நான், மாணவர்களாகிய உங்களை குறித்து என்ன என்று கேட்டேன். ஒவ்வொரு கரமும் மேலே உயர்த்தப்பட்டது. அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. எங்களுக்கு இயேசு வேண்டும். நான், உங்களுடைய தட்டுகளை பின்னால் நகர்த்துங்கள், உங்களுடைய இருக்கைகளை எடுத்து அதை சுவற்றுக்கு எதிரே கொண்டு செல்லுங்கள் என்றேன். ஒவ்வொரு மனிதனும் எல்லா வழிகளிலும் அவ்வாறே செய்தான். நான் இப்பொழுது முழங்காற்படியிட்டு உங்களுடைய முகத்தை சுவரை நோக்கி திருப்பிக் கொண்டு பரிசுத்த ஆவிக்காக தேவனிடத்தில் கேட்க துவங்குங்கள் என்றேன். நான் சகோதரன் மோர் நின்று ஜெபிக்கும்படி அழைத்தேன். நான் சென்று ஒருவரை ஒருவர் மேலும் கரங்களை வைத்த போது 72 மாணாக்கர்களும் தலைவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றனர். அவர்கள் தேவனுடைய அற்புதங்களினாலும் கிரியைகளினாலும் அங்கே அந்த தேசத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகமளிக்கும் ஆராதனைகளையும் மற்றுமுள்ள லூத்தரன் வேதபாட கருத்தரங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓ, என்னுடைய மனதுக்கு நிறைவாக என்னால் பாட முடியும். ஏன், நீங்கள் பசியாயும் தாகமாயும் இருக்கும் போது இந்த எளிமையான சிறிய ஸ்திரீ இங்கே புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் நிச்சயமாகவே இந்த காலையில் பசியாயும் தாகமாயும் இருந்து கொண்டிருக்கிறாள். உங்களில் அநேகர் அங்கே இருதய கோளாறோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக தேவன் உங்களை குணப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உடனே மரிக்கப் போகிறீர்கள். அநேகருக்கு மற்ற வியாதிகளும் உள்ளன. அது மிகவும் மோசமானது. ஆனால் நண்பரே, நீதியை நோக்கி பார்க்காதே, உங்களால் நீதியை செலுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தை நோக்கி பார்க்காதீர்கள், ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள், ஏனென்றால் அவர் ஒருவரே உங்களை மீட்டார். அவருடைய நாமத்தில் உள்ள விசுவாசத்தினூடாக நீங்கள் இந்த காலையில் சுகமடைய முடியும். தேவன் 70 லுத்தரன் ஊழியக்காரர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்புவாரானால் அபிஷேகத்தினால் கைகளை வைப்பதன் மூலம் இயேசு கூறினார், அவர் நம்முடைய யுத்தங்களை நமக்கு அளித்த போது வான்வின் கெல்ரி போல நமக்கு உள்ளதை கொண்டு சண்டையிடுங்கள் என்றார். இங்கே அவர், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பொல்லாத ஆவிகளை அல்லது பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், ஒரு சர்ப்பம் அவர்களை கடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்பொழுது உலகம் முழுவதும் பரவியுள்ள பெரிய வெட்டு பகுதியை பாருங்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்ற ஆதாமின் புத்திரர் தங்கள் வழியை போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரியின் மூலமாக ஒரு கோட்டை வெட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு கைப்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலையில் நல்ல ஆரோக்கியத்தை பாராட்டுகிற ஜனங்களாகிய நீங்கள் நலமாக இருக்கையில், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கையில் இவர்களை நினைவில் கொள்ளுங்கள். சுகவீனமானவர்கள் இந்த பக்கமாக இங்கே என்னுடைய வலது பக்கத்தில் வரிசையில் நிற்கும்படி நான் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் விரும்பினால் மூப்பர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்வார்களாக. சுவிசேஷ ஊழியக்காரர்கள் இங்கே அருகில் நின்று ஜெபிப்பார்களாக என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதன் பின்னர் உங்களால் முடிந்தால் விட்டு சென்று விடாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மால் முடிந்த அளவு சீக்கிரத்தில் மற்றொரு பீட அழைப்பை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையோடு ஆராதனைகள் முடிவடையாது. இப்பொழுது இந்த பக்கமாக வரிசையில் நில்லுங்கள். எங்களுடைய அருமை சகோதரனும் சகோதரன் நெவில் அவர்களும் நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருப்பது போல அவர் செய்வாரா என்று நாங்கள் கேட்கப் போகிறோம். அவர்களால் கூடுமானால் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது என்னவா இருந்தது? Oh. எந்த பக்கம் பார்க்க வேண்டும்? இயேசுவுக்கு. மருத்துவர்கள் தோல்வியடைந்துள்ளனர், மற்ற யாவும் தோல்வியடைந்துள்ளனர். ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன், அவருக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன கூறினார்? அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அவர் என்ன கூறினார்? ஏன் சகலமும் கூடும். எல்லா வல்லமையும் சுகவீனத்திற்கான ஒவ்வொரு காரியமும் அவருக்கு அளிக்கப்பட்டது. அவருக்கு செவி கொடுங்கள், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். நியாயப்பிரமாணம் தவறும் போது, மருத்துவர் தவறும் போது, எல்லாமே தவறும் போது அவர் என்ன கூறினார்? விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். 100 பேர் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அவர்களில் சிலர் சக்கர நாற்காலிகளில் வருகின்றனர். ஒருவர் இங்கே ஒரு படுக்கையில் மரணத்தின் கட்டத்தில் இருக்கிறார். உங்களுடைய அன்பார்ந்த மருத்துவர்கள் உடலையும் உடற்கூற்றையும் துண்டிக்கும் மனிதர்களாக தங்களுடைய அறிவில் தங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து எதிர்நோக்குகிறார்கள். அவர்கள் ஜீவனை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அநேக சமயங்களில் அவர்கள் தோல்வியடைகின்றனர். அவர் மேல் தொங்கிக் கொண்டிருந்த இந்த பிரகாசமான மகிமையின் மேகம், ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறினதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நியாயப்பிரமாணம் தவறின போது, நீதியானது சந்திக்க தவறின போது, அப்பொழுது தேவன் அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அவர் என்ன கூறினார்? நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். எங்களுடைய அவிசுவாசத்தை போக்க உதவி செய்வீராக. சுவிசேஷ ஊழியக்காரர்கள் என்ற முறையில் நாம் இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி அவர்கள் மேல் கைகளை வைத்து இந்த கூடாரத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஜபத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தலைகள் இப்பொழுது ஜபத்தில் வணங்கியிருப்பதோடு, விசுவாசிக்க மாத்திரமே செய்யுங்கள் என்ற பாடலை சபையோர் மெதுவாக பாடுகையில் சகோதரன் நெவில் எண்ணெயை பூசுவார். நான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே நிற்கும் மேடைக்கு பின்னால் இருந்து புதிதாக வந்திருக்கையில் பாவிகளுக்கும் நியாயத்திற்கும் இடையே தப்பித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு சுட்டிக்காட்டி நான் அதை இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் எரிந்துவிட்டு இந்த வியாதிப்பட்ட ஸ்திரீயின் மீது கரங்களை வைக்கிறேன். அன்பார்ந்தவர்கள் நின்று கொண்டு அவளை நோக்கி பார்க்கையில், இப்பொழுது உம்மை தவிர வேறொன்றும் உதவி செய்ய முடியாது, நீர் நியமித்தபடி நான் அவள் மேல் கரங்களை வைக்கிறேன்.